ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து பஞ்சதசி அப்படிங்கிற நூலில் இரண்டாம் பரிச்சேதம் பூத விவேகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பூத விவேகத்தில் கடந்த வகுப்புகள் மூலமாக 96 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 96வது ஸ்லோகத்தினுடைய ஞான நிலை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா, இந்த உலகம் என்பது மித்யா. மித்யான்னா தோற்றம். நான் யார் அப்படின்னா, நான் சாட்சி. அப்போ உண்மை என்னன்னா சத்து தான். அப்போ இந்த மூன்று விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தணும் கடந்த 96வது ஸ்லோகத்தின் மூலமாக. அப்போ இங்கே எது மாறாமல் இருக்கிறதோ அதுவே சத்து. இந்த உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே என்பதனால அது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் சித்து வந்து சாட்சியாக இந்த உலகத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் இந்த சாஸ்திரம் வந்து அந்த உண்மையை யதார்த்தத்தை நமக்கு புரிய வைக்குது. அப்போ நான் இங்கே சாட்சி, நான் எல்லாம் அறியும் அறிவு. இந்த உலகம் என்பது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நிற்கக்கூடிய ஞானி யாரோ அவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த அத்வைத அறிவு நிலைத்து விட்டால் அதுவே ஜீவன் முக்தி அப்படின்ட்டு கடந்த 96ல புரிய வச்சார். இப்போ 97வது ஸ்லோகம் பார்க்கலாம். மொத்தம் வந்து இந்த பூத விவேகத்தில் 103 ஸ்லோகங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பார்க்குறேன். 97 தானே, 97 படிப்போம். ஏஷா பிராமி ஸ்திதிஹி பார்த்த நைனாம் பிராப்ய விமுகதி சித்வாஷ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சது. இது என்ன சொல்றாருன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுன இடத்துல பேசுவது போலவே, அர்ஜுனா இதுதான் பிரம்ம நிலையில் நிலை பெற்ற நிலை அப்படிங்கிறத ஜீவன் முக்த நிலையை பத்தி சொன்னார். அந்த ஜீவன் முக்த நிலையை அடைந்தவன் மீண்டும் மோகம் அடைவதில்லை. அந்த நிலையிலே, அந்த அத்வைத நிலையிலேயே நிலைத்திருந்தால் அவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதாவது நிர்வாணம் அப்படின்னா மோட்சம் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இங்கே அந்த நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்றது என்ன இந்த செயல் சொல்ல வருதுன்னா, இப்போ அத்வைத உண்மையை வந்து ஒரு சாதகன் வந்து இந்த மாதிரி வேதாந்த பாடங்களை படித்து ஒரு நல்ல தெளிவுக்கு வந்துட்டான், தெளிவாக அறிந்து கொண்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு உலகத்தின் மீது முன்பு மாதிரி ஒரு அபிமானம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, உலகம்ங்கிறது ஒரு தோற்றம், இதெல்லாம் பல உடல்களும் உயிரினங்களும் வந்து வந்து போறதெல்லாம் ஒரு மாயா லீலை அப்படிங்கிறத புரிஞ்சு போயிட்டதுனால அந்த லீலையில இவனும் கலந்துக்குவான். அதுல இந்த பாடி மைண்ட் அதுல இருக்கும். கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை இது செய்யும், மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவங்க செய்வாங்க, இப்படி எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்றத அப்படியே இவன் அந்த உடல் மனம் கடந்து அந்த தூய அறிவுல நின்றுகிட்டு சாட்சியா பாத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மத்தில் நிலைத்தவனுக்கு மீண்டும் அஞ்ஞானம் வருவது கிடையாது, அவன் அஞ்ஞானத்தில் மூழ்குவது கிடையாதுன்னு நீங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் முக்தன் வாழ்நாளின் இறுதியிலும் கூட அந்த அறிவிலேயே நிலைத்திருப்பதினாலே அவன் முழுமையான முக்தியை அடைகிறான் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் பொருள் கூற வருது. அதுதான் நம்ம இந்த 97ல சொல்ல வர்ற விஷயம். அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னா, இந்த ஸ்லோகம் வந்து ஜீவன் முக்தியின் நிலையை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுவதாக பார்க்க முடிகிறது. அப்போ ஜீவன் முக்தனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு உலகம் என்பது தோன்றுகிறது, இந்த உடல் என்பது செயலில் இருக்கிறது, இந்த உடலின் மூலமாக மனமும் சில அனுபவங்களை பெற்று தொடர்கிறது, ஆனால் அந்த அறிவோ நான் பிரம்மம் என்ற நிலையில் அனைத்தையும் அறியும் அறிவாக சாட்சியில் இருக்கிறது அப்படிங்கிற தெளிந்த ஒரு நிலைக்குள்ள இருக்கிறவன் தான் ஜீவன் முக்தன். அப்ப அப்படிப்பட்ட ஜீவன் முக்தன் வந்து அந்த சுய அனுபவத்துல தன்னுடைய சுய அறிவுக்கு வந்த பிறகு அவனிடத்துல அஞ்ஞானம் திரும்ப வரவே வராது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்ணுது. அப்ப அந்த நிலையை அடைவதற்கான சாஸ்திரத்தின் அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, மூன்று நிலைகள் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். அதாவது ஒருத்தன் ஜீவன் முக்தன் ஆகுறதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த அத்வைத சாஸ்திரத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் ஜீவன் முக்தன் ஆக முடியும், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா ஜீவன் முக்த நிலைங்கிறது வந்து கோயிலுக்கு போறதுனாலயோ அல்லது கும்பாபிஷேகம் பண்றதுனாலயோ அல்ல யாக யக்னங்கள் வேள்விகள் என்ன செஞ்சாலும் அடையக்கூடிய நிலை கிடையாது, அது வந்து ஞானத்தால் அடையக்கூடியது. அப்ப அந்த நிலை அடைவதற்கான மூன்று பாதைகள் வந்து இந்த அத்வைத வேதாந்தம் நமக்கு ஏற்கனவே ஆரம்பத்துல காட்டினது, அதுதான் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். அப்ப சிரவணம் என்றால் இந்த சாஸ்திரங்களை கேட்பது, மனனா என்றால் அந்த சாஸ்திரங்கத்தில் கேட்ட விஷயங்களை தெளிந்து சந்தேகம் தீர்த்து கொள்வது, நிதித்தியாசனம் என்றால் அவ்வாறு சந்தேகம் தீர்ந்து நிலை பெற்ற அறிவிலே அப்படியே நிற்பது. அப்ப அந்த பிரம்மஸ்திதியில அப்படியே நிற்பது தான் நிதித்தியாசனம். நானே அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற உணர்ந்து அந்த நிலையிலேயே நிற்கின்றான் இல்லையா, அவன் தான் ஜீவன் முக்தன். அப்ப அந்த நிலையில் நிற்பது தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஆனா இந்த ஸ்லோகம் சொல்றது எப்படி சொல்லி கொடுத்தது, ஆரம்பத்திலிருந்து இந்த பாடங்களை கேட்கும் போதுதான் அந்த பிரம்மஸ்திதி உருவாகும். அப்ப இங்க நமக்கு ஆக்சுவலா அந்த பிரம்மானுபவம் வரணும் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏஷா பிராமி ஸ்திதி, அழகா சொல்றாரு பாருங்க, அவனுக்கு அந்த பிரம்மத்தினுடைய ஸ்திதி உண்டாகும் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ அந்த நிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டா, இப்போ நம்ம நிதித்தியாசனம் அந்த பிராமி ஸ்திதின்னு சொல்கிறோம் இல்லையா, பிரம்ம நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மனதில் ஃபஸ்ட்டு விசாரம் மேற்கொள்ளணும், நான் யார் அப்படின்னு ஒரு விசாரணை மேற்கொள்ளணும். அந்த விசாரத்தினால நமக்கு இந்த பாடங்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை நேர்த்தி பண்ணுவோம், தத்துவங்கள் எல்லாவற்றையும் நீக்குவோம். நீக்கி பார்த்தா நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படின்ட்டு எல்லாம் நீக்கி கடைசியில் அந்த சாட்சி சைத்தன்யம் மட்டுமே இருக்கிறது என்று நிரூபணம் செய்வோம். அப்போ அதை நாம் உணர்ந்து கொண்ட ஒரு நிலைப்பாடு. அந்த நிலை உணர்ந்த பிறகு அந்த உணர்பவன் யாரோ அதுவே நான் அப்படிங்கிற சாட்சி சைதன்யத்தில் இருந்து தன்னை பிரம்மம் என்று அனுபவம் ஆகுகின்ற அந்த சத்து நிலைப்பாடு, சித்திலிருந்து சத்தாகத்தான் நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்கின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை நம்ம அடைவது தான் நிதித்தியாசனத்தினுடைய இந்த முடிந்த முடிவு என்று இதில் பார்க்கலாம். அப்போ இந்த செயல் பொறுத்த வரைக்கும் சாதகனுக்கு கூறக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஞானம் என்பது ஒரு தகவல் கிடையாது, அது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலை உறுதியாகிவிட்டால் அந்த சாதகனிடத்திலே மோகம் மீண்டும் திரும்பாது அப்படின்னு இங்கே சொல்லிட்டார். அதான் உபதேசம். அப்போ ஒரு அத்வைத ஞானிக்கு மீண்டும் மோகம் வராது. மோகம்னா என்ன, ஆசைகள் வராது. அதாவது இந்த உலகம் வந்து மாயா உலகம் இருக்குது, அந்த மாயா உலகத்தில் அடைகிறதுக்கு என்ன இருக்குது, அது எது வருதோ வருது, எது போதோ போகுது. அந்த நியதிக்குள்ளே இந்த உடம்பும் மனசு வாழுது, வாழ்க்கையே வாழட்டுமே அப்படின்ட்டு அப்படியே அதை கடந்து போயிட்டே இருப்பான். அப்படி போகிற நாணிக்கு வந்து ஆசைகளே இருக்காது அப்படின்னா அதுக்காக அவனுக்கு எதுவுமே தேவையில்லையானா, அப்படி இல்லை, அவன் வர்றது வேண்டான்னு சொல்ல மாட்டான், வேணும்னு கேட்கவும் மாட்டான், அந்த நிகழ்வில் அப்படியே பயணம் பண்ணுவான். அப்போ அதுதான் அந்த பற்றற்ற நிலை, அதாவது சமநிலை என்று சொல்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து எனக்கு வேணும்னு கேட்டால் அதுக்கு ஆசைன்னு அர்த்தம், ஒன்று வேண்டான்னு சொன்னால் அதுக்கு வெறுப்புன்னு அர்த்தம். அப்போ இங்கே விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இல்லை, ஞானின் இடத்துல அந்த பேலன்ஸ் இருக்கும், அப்படியே அந்த தராசு உள்ளோட சென்டரில் இருக்கிற மாதிரி இருப்பான். இந்த பக்கமும் சாய மாட்டான், அந்த பக்கமும் சாய மாட்டான், விருப்பம் இருக்காது வெறுப்பும் இருக்காது. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், திருவள்ளுவருடைய திருக்குறள் சொன்னோம் இல்லையா, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில திருக்குறள். அதை நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா யார் ஒருவனுக்கு வந்து இந்த வேண்டும் வேண்டாமை அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லையோ அவனுக்கு என்றும் துயரம் இல்லை. அப்போ அந்த நிலை தான் நம்ம சேர வேண்டும், அதை நம்ம அடைந்து விட்டால் போதும் நமக்கு என்றும் துயரம் கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றது தான் இங்கே ஜீவன் முக்தன் வாழ்கிற வாழ்க்கை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரே ஒரு வரியில் இந்த 97வது ஸ்லோகத்துக்கான சித்தாந்த வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்வைத ஞானத்தின் அறிவு நிலை பெற்று விட்டால் அதுவே மோட்சமாகிறது என்று இந்த செயல் சொல்ல வர்ற விஷயம் அவ்வளோதான். நிதித்தியாசனத்தில் தன்னிருப்பை தான் உணர்ந்த பிரம்மஸ்தித்தியில நிற்பான், அவ்வளோதான், அதுதான் மோட்சம். பிரம்மஸ்தித்தியில நிற்கிறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் மோட்சம்னு பேர். மோட்சம்னா எங்கேயோ அடையக்கூடிய விஷயம் அல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ அடுத்தது 98, தத் வைனே நிறுத்தத்வைத்தே யத்தன்யோன் ஐக்கிய வீக்ஷணம் தஸ்யாந்த காலஸ்தத் பேத புத்திரேவன சேத்திரக. இது என்ன சொல்லுதுன்னா, சத்து என்ற அத்வைத உண்மையிலும் மித்தையான இந்த துவைத உலகத்திலும் இரண்டுக்கும் இடையே ஒருவன் ஒன்றிணைந்த ஒரு சமநிலை பார்வையை கொண்டிருந்தால் அவன் அத்வைத நிலையில் நிற்கிறான் என்று அர்த்தம். அவ்வாறு அந்த சமநிலை பார்வை இல்லாமல் அந்த ஒருமை பார்வை மறைந்து வேறுபாடுகள் தோன்றுமேயானால் அவன் அந்த அத்வைத நிலையிலிருந்து விலகுகின்றான் என்று அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. இந்த செயலினுடைய ஸ்லோகம் அதுதான். அப்ப நம்ம அதையும் உள்வாங்கிக்கணும். ஏன்னா அந்த நிலையிலிருந்து நம்ம ஏன் விலகணும்னா, அந்த ஸ்திதியிலிருந்து விலகுவதற்கு காரணம் இருமைகள் வந்தா விலகிடுவோம். அப்ப நம்ம வந்து இந்த உலகம் என்பது தோற்றம்னு தெரிஞ்சுட்டா அந்த ஒருமையில் இருப்போம். அந்த ஒருமை நிலையில நமக்கு பேலன்ஸ்ல இருப்போம். அப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்போம். ஒன்று வேணும்னு கேட்கவும் மாட்டோம், ஒன்று வேண்டான்னு சொல்லவும் மாட்டோம். அப்படியே சமநிலையில் வாழக்கூடிய நிலைப்பாடு தான் ஒருமித்த மனநிலையில் வாழுகின்ற, நிகழ்வில் பயணிக்கின்ற அத்வைத நிலை. அந்த நிலையில் இருக்கின்றவன் தான் ஜீவன் முக்தன் அப்படின்ட்டு திருப்பியும் இந்த ஸ்லோகத்திலையும் நிரூபணம் பண்ணிட்டு, அப்படிப்பட்ட ஒரு ஒருமை பார்வை மறைந்து அவனிடத்திலே வேறுபாடுகள் தோன்றும் தருணம் ஏதாவது வந்து விட்டாலோ அது அத்வைத நிலையினுடைய முடிவு என்றது இங்கே சொல்றார். அந்த நிலையை அவன் விட்டு விட்டான் என்று சொல்கிறார். அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த செயல் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஞானியின் இடத்துல வந்து உலகம் வந்து முழுமையாக மறுக்கப்படுவதில்லை. ஞானியை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறான் அப்படின்னா, சத்து மாத்திரமே இருக்கிறதுங்கிறது அவன் தெளிவாக இருக்கிறான். அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அப்படிப்பட்ட இருப்பில் இந்த பிரகாசத்தில் வெளிப்படுகின்ற இந்த உலகம் என்பது மித்தியா அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்கிறான். அப்போ அந்த சத்தும் மித்தியாவும் அவன் எப்படி விசாரணை பண்ணி விவேகத்தால் தெரிஞ்சுக்கிட்டான், அந்த சித்து தான் அவனுக்கு அது காரணமாக இருந்தது. அதாவது சத்திடமிருந்து வெளிப்பட்ட அந்த சித் பிரகாசமானது இந்த உலகத்தை உண்டு பண்ணி இந்த உலகத்தினுடைய மித்தியை தன்மையை அவனுக்கு காட்டி கொடுத்தது. அப்போ அந்த மித்தியை தன்மையை காட்டி கொடுப்பதற்கான ஒரு லீலை தான் இங்கே சித்து விளையாட்டுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதாவது சித்தர்களுடைய சித்து விளையாட்டுங்கிறது இதுதான். நாம் நினைக்கிற மாதிரி வேற ஏதோ அப்படி தலையில் நிற்கிறது, இல்லை ஏதோ மரத்துலேருந்து தங்க மாங்காய் வரவழைக்கிறது, அப்படி இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் சித்து விளையாட்டு கிடையாது. உண்மையான சித்து வந்து இந்த இயற்கை உண்மை அல்லன்னு புரிந்து கொள்றதான் பரிபாஷையில் பேசுகிறாங்க. ரியல் பாஷையில் பேசாமல் பரிபாஷையில் அப்படி பேசுகிறாங்க. அப்போ ஒரு தெரிந்த ஞானியினிடத்திலே உலகம் இல்லாமல் போவதில்லை, அந்த உலகம் மித்திய என்று தெரிந்ததுனால அவன் அதன் மீது விருப்பு வெறுப்பு காட்டுவதில்லை, அவ்வளவுதான். அந்த உலகத்தை வந்து அவன் வெறுக்கவும் மாட்டான், அந்த உலகத்தை வந்து அவன் விரும்பவும் மாட்டான். அது நிகழ்வுல இருக்கிறது, அப்படியே அது நடக்கட்டும்னு சொல்லி அதை ஏத்துக்குவான். அப்போ அந்த மித்யாத்தன்மை அவனுக்கு நன்கு ஞானிக்கு தெரியும். ஆனா அந்த மித்யாத்தன்மைக்கு ஆதாரமாக இருக்கின்ற சத்து தான் உண்மை என்பதும் அவன் ஞானிக்கு நன்றாக புரியும். அப்ப இந்த நிலையில அதை பார்க்கின்ற சாட்சி தான் இந்த உடலும் மனசும் கொண்டு இப்படி விவகாரத்துக்குள்ள இருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்குவான். அப்ப நான் சாட்சியா இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். ஆனா நானும் அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் வெளிப்பட்ட ஒரு பிரகாசம் என்பதும் அவனுக்கு புரியும். அப்புறம் தன்னுடைய யதார்த்தம் அந்த நிலைக்கால அவன் திரும்பும்போது தானே சத்து நிலை பெற்றுவான். அப்போ சித்து அவனுக்கு சத்தாக மாறி அந்த சத்தும் சித்தும் ஆனந்தமாக வெளிப்படும். அப்படிதான் ஞானினுடைய நிலைப்பாடு. அப்போ இந்த ஸ்லோகம் வந்து அத்வைத பார்வையின் நிலைத்தன்மையை நன்கு விளக்குகிறது என்று பார்க்க முடிகிறது. அதாவது இரண்டு பார்வைகள், அத்வைத பார்வையிலே அனைத்தும் ஒரே சத்தில் இருந்து வெளிப்பட்டவை என்று நன்கு புரியும். ஆனால் துவைத பார்வை பார்த்தோமானால் இந்த உலகத்திலே பலவாறான பொருட்கள் வேறுபட்டவைகளாக காணப்படுவது போல தெரியும். அப்போ இங்க பார்வை தான் இப்படி நமக்கு மாற்றங்களை உண்டு பண்ணுது. அப்போ நாம் இப்போ வந்து இரண்டு பார்வைகளில் அத்வைத பார்வைக்கு போயிட்டா அனைத்தும் ஒன்றே, அது ஒரே சத்தில் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டா இங்கே நமக்கு விருப்பு வெறுப்பு வராது. அப்போ அந்த விருப்பு வெறுப்பற்ற நிலையில் தான் நமக்கு நம்ம இறைவன் என்று உணர முடியும். அந்த விருப்பு வெறுப்பற்ற தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, இருமைகள் இல்லாத நிலை. ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம்னு இருமைகள் இல்லாத நிலை தான் இறை தரிசனம் உண்டாகக்கூடிய உண்மை நிலை. அதை விட்டு நமக்கு ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம் அப்படின்னு மனசு விருப்பு வெறுப்புக்குள்ளே போய் சிக்கிச்சுன்னா அது அஞ்ஞான நிலை, இருமைகள் நிலை அப்படின்னு எப்படி வச்சுட்டாங்க. அப்போ ஞானியினுடைய பார்வையில் எப்படி இருக்கும்னா, இந்த உலகம் என்பது மித்யா, ஆனால் அந்த மித்யா வந்து சத்தின் அதிஷ்டானத்தில் தோன்றுகிறதுங்கிறது தெளிவாக தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் பேத புத்தி வந்தால் அவர்களுக்கு அத்வைத நிலை குலையும். அப்போ இங்கே சராசரி மனிதர்கள் பேத புத்தியில் இருப்பதினாலே அவர்கள் அத்வைத நிலையை குலைந்து இருமைகளில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஞானியினிடத்திலோ அது போன்ற ஒரு நிலைப்பாடு வருவதில்லை. அவன் தெளிந்த ஞானத்திலே அந்த சத்திலே நிலை பெறுகின்றான். அவன் தான் ஞானம் பெற்றவன், ஜீவன் முக்தன் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் மீண்டும் நிரூபணம் செய்து, அப்போ இந்த ஸ்லோகத்துக்கான நிதித்தியாசனம் என்னன்னா ஐக்கிய தியானம். அதாவது நானும் சத்தும் வேறு வேறு இல்லைன்னு அந்த இரண்டும் ஒன்றாகிய ஒரு ஐக்கியம். அதாவது அது எப்படி இந்த தியானம் நம்ம இங்கே இடத்துல நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய அடித்தளம் என்னன்னு கவனிக்கணும். அப்போ அடித்தளம்னா எப்படி ஒரு பொருள் தோன்றுறதுன்னா அது தானாகவே தோன்றுமா, அதற்கு ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்கணும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பேனா என் கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா அந்த பேனா தானாக தோன்றாது. அந்த பேனாவினுடைய படைப்பு எப்படி, அது ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பான், அதனால பேனா படைக்கப்பட்டிருக்கு. அதை பேனான அறிந்தவன் நான் எப்படி, எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே அதை பார்ப்பவன், அந்த பொருளை அனுபவிப்பவன், அந்த பொருளுக்கு ஆதாரமாக இருப்பவன் எல்லாம் யாருன்னா அடித்தளம் அந்த ஆத்மா, அந்த அறிவு, அந்த பிரம்மம் இருப்பதனால்தான் இப்படி என்னால் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள முடிகிறது என்ற அந்த அடித்தளம் புரிந்துவிட்டால் அது சத்தில் தோன்றுகிறதுங்கிற தெளிவு நம்ம இடத்துல வரும். அப்போ இங்கே சத்தில் தோன்றுவதனால் இங்கே அனைத்தும் ஒரே சத்திலேயே இருக்கிறது. அப்போ சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு தான் இங்கே ஐக்கிய தியானம் என்று நம்ம பார்க்கிறோம். ஐக்கிய தியானம்னா நான் வேறு உலகம் வேறுங்கிற இல்லாமல் எல்லாம் எனக்குள்ளேயே ஐக்கியமாயிடும். அதாவது பிரிவு இல்லை, நான் இருக்கிறதுனால இருக்குது. அப்போ அனைத்தும் ஒரே சத்தில் தோன்றுகின்றன, அங்கு வந்து இருமைகள் கிடையாது, என் இருப்பில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிடும். அப்போ அப்படி இருக்கிற அந்த நிலைப்பாடு தான் இங்கே பல பரிமாணங்கள். அதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய ஆன்மபோதம் அப்படி இப்படி நிறைய பாடங்கள் எடுக்கும்போதெல்லாம் விளக்கி இருக்கிறேன். எப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருடைய மனசும் ஒவ்வொரு கண்ணாடி மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ளே போகிறேன், அங்கே போன உடனே ஒரு கண்ணாடி எனக்கு முன்னாடி இருக்குது, பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது. அதை நீங்கள் பார்பர் ஷாப்பில் ஃபீல் பண்ணலாம். பார்பர் ஷாப்பில் முடிவெட்ட போனீங்கன்னா முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருப்பான், பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருப்பான். நீங்கள் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்துக்கலாம், பின்னாடி இருக்கிற கண்ணாடியில் உங்கள் பின்பக்கத்தில் கழுத்துக்கு பின்னாடி நல்லா வெட்டி விடுறானா முடியும் அப்படின்னு பார்த்துக்கலாம்ல. அதுக்காக ரெண்டு கண்ணாடி முன்னும் பின்னும் வச்சுருப்பான். ஆனால் அந்த முன்னும் பின்னும் வச்ச கண்ணாடியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா முன்னாடி பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற கண்ணாடியில் இன்னொரு ஆள் நீங்கள் உட்காந்துருக்குற இன்னொரு ஆள் தெரியும். அந்த ஆளுக்கு பின்னாடி இன்னொரு கண்ணாடி இருக்கும், அதுக்கு பின்னாடி இன்னொரு ஆள் உட்காந்துருக்குற மாதிரி தெரியும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் உங்கள் பின்னாடி கண்ணாடியில் உட்காந்துருக்கிறதெல்லாம் நீங்களே தான். அந்த கண்ணாடியிலே கண்ணாடி பிரதிபிம்பித்து அப்படியே பல உருவங்களை காட்டும். ஒரே கண்ணாடிக்குள்ள அப்படி பல உருவங்களை காட்டும். அதற்கு என்ன காரணம், ரெண்டு கண்ணாடி முன்னும் பின்னும் கண்ணாடி வைக்கப்பட்டிருப்பதுனால அந்த ரிஃப்ளெக்ஷனும் மீண்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி அதுவே பல பரிமாணங்களாக நமக்கு காட்டி கொடுக்கறத நம்ம எப்படி ஒரு பார்பர் ஷாப்பில் ஒரு முடிவெட்டுற இடத்துல போனால் பார்க்குறோமோ அதே விஷயம்தான் இங்கே நம்முடைய மனசில் நடக்குது. அந்த சேம் கான்செப்ட். காரணம் என்னன்னா கண்ணாடியில் எப்படி நமக்கு பலவாறான உருவங்கள் பிரதிபலிக்குதோ, ஒரே உருவம் தான் பலவாறாக பிரதிபலிக்குதோ, அது மாதிரி ஒரே அறிவு தான் இங்கே பல ஊடகங்களின் மூலமாக பலவாறாக பிரதிபலிக்குது. அப்படி தான் இங்கே நீங்கள் நான் எல்லாமே இங்கே பிரகாசிக்கிறோம். ஆனால் இப்படி நம்ம பிரகாசிக்கிறவங்கெல்லாம் நம்மளாம் யாருன்னா அந்த சித்து பிரகாசிக்கிற ஊடகம் தான், மனசு தான், மனம்ங்கிற கண்ணாடி தான். அப்போ நான் வந்து ஒரு மாதிரி இருக்கிறேன், நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணாடியினுடைய தன்மை மாறுறதுனால தானே. இப்போ பின்னாடி பக்கம் கண்ணாடி ஒரு மாதிரி இருக்கும், முன்னாடி பக்கம் ஒரு கண்ணாடி ஒரு மாதிரி இருக்குன்னா என்னுடைய முகம் முன்னாடி ஒரு மாதிரி தெரியும், பின்னாடி இருக்கிற பொசிஷன் வேற மாதிரி தெரியும். ஆனால் அந்த கண்ணாடிக்குள்ளே பார்க்க பார்க்க அந்த பொசிஷன் மாறி மாறி அப்புறம் கடைசியில் சின்ன உருவமாக தெரியும், கடைசியில் கிளியராக தெரியாது கடைசி உருவம். அப்போ என்ன காரணம், இதுதான் அந்த விசிபிள் வந்து கண்ணு கண்ணையை ஏமாத்துறது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அப்போ எப்படி புலன்கள் வந்து நமக்கு ஒரே உருவத்தை பல உருவங்களாக மாற்றி காட்டுதோ, அதே மாதிரி இங்கே மனசும் ஒரே சித்தி பலவாறாக மாற்றி காட்டி இங்கு அவரவர்கள் மனோபாவத்துக்கேற்ற ஒரு வெளிப்பாடு வெளிப்பட்டு காணப்படுவதை தான் இங்கே நம்ம புரிந்து கொண்டா இது எல்லாம் ஒரே சத்தில் தான் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு போயிட்டு அதுக்கு பேர் ஐக்கிய தியானம் என்று பெயர். அப்போ இங்கே ஞானி அதில் தெளிவாக இருக்கிறதுனால அவன் ஒவ்வொருத்தருடைய மனமும் ஒரு கண்ணாடி மாதிரி பார்ப்பான். அந்த கண்ணாடியோட தன்மையை பொறுத்து இது நல்லா பிரகாசிக்குது, இது சரியாக பிரகாசிக்கல, இது அழுக்கு படிஞ்சிருக்கு, இதில் பாதரசம் போயிருக்கு, இந்த கண்ணாடி வேலைக்கே ஆகாது அப்படின்னு அவன் பல விதமான முடிவு எடுக்கிறதுக்கு அந்தந்த மனசு தான் காரணம். அந்த மனதை பார்க்கும்போதே அந்த கண்ணாடியை பார்த்த மாதிரி ஞானியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதே சொல்லுவான், வெளியே சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியும் இது இப்படி தான், இது இப்படி தான், இது இவ்வளோதான் தேரும், இது தேராது அப்படின்னு அவன் பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க மனோபாவமும் அவங்களுடைய உண்மை நிலையும் அவங்களுக்கு புரியும் இல்லையா. அந்த கெப்பாசிட்டியை வந்து இப்போ எப்படி ஒரு ஸ்கூல் டீச்சரில் 50 மாணவர்கள் படிக்கும்போது முதல் 3 மாணவர்கள் முதல் ரேங்க் எடுப்பான், அவர் தான் 1, 2, 3 ரேங்க் எடுப்பான், மீதியால 10, 15, 50 வரைக்கும் போயிடுவான். அப்போ அந்த ஆசிரியருக்கு தெரியும் இவன் சரியாக படிக்க மாட்டான், இவன் நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிறது அவனோட தினசரி அவர் பழக்கிறதுனால ஆசிரியருக்கு தெரியும் இல்லையா. அதே தன்மை இங்கே சித்து பிரகாசிக்கும் போது ஞானிக்கு தெரியும். அதுதான் அந்த மனம்ங்கிற ஊடகத்தை ஊடுருவி பார்க்கின்ற தன்மை. அப்போ அதனால் அவன் பார்த்த உடனே இந்த மனசு வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்காது புரிஞ்சிக்காது அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ அவர் அதிகமாக அவங்க அதுக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. தன்னை தேடி வருகின்ற உண்மையான சாதகர்களுக்கு மட்டும்தான் இந்த சாஸ்திர ஞானத்தை கொடுப்பாங்க. போகிற வரவெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தால் அவன் அதை மதிக்கவும் மாட்டான், அதனுடைய வேல்யூவும் தெரியாது. அப்போ அதுக்கு தான் உதாரணம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒருத்தர் சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வைரக்கல் கீழே கிடக்கும், அதை எடுத்து பார்ப்பான், ஏதோ கண்ணாடிக்கல் போட்டிருக்கு ஏதோ ஆர்டிஃபிஷியல் ஸ்டோனு, அது வந்து ஏதோ செயின்ல இருந்தோ அல்லது நகையில இருந்தோ விழுந்திருக்கும் போட்டிருக்குன்னு பார்த்துட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவான். ஆனா ஒரு வைர வியாபாரம் அந்த பக்கம் வருவான், அவன் அந்த கல்லை பார்ப்பான். அவன் எடுத்து பார்த்த உடனே ஆஹா எவ்வளவு விலை உயர்ந்த வைரம், எப்படி இப்படி ஏமாந்து போட்டு கிடக்குது தெரியலன்ட்டு அவன் எடுத்து அதை பாதுகாப்பு பண்ணி வைப்பான். அப்ப என்ன வித்தியாசம், ஒரு வைர வியாபாரிக்கு வைரத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சதுனால அவன் அந்த வைரக்கல்லை எடுத்து பாதுகாப்பு பண்றான். ஆனா ஒரு அக்ஞானிக்கு அந்த வைரம் என்னன்னு தெரியாதனால அது கண்ணாடி கல்லுன்னு தூக்கி வீசுறான். இதை அப்படியே நீங்க சாஸ்திரத்தோட பொருத்தணும். அந்த வைரம் தான் இங்க சாஸ்திரம், இந்த அத்தியாத்ம ஞானம், இந்த வேதம். அப்ப இங்க வேதம் யாருக்கு புரியுமோ அவனுக்கு இதனுடைய புனிதத்தன்மை தெரியும். அப்ப இதை போற்றுவான், புகழுவான், இதை எடுத்து கொண்டாடுவான், இதை பாதுகாப்பான், இந்த சாஸ்திரத்தை பாதுகாப்பான். ஏன்னா இது எவ்வளவு பெரிய வேல்யூப்பா, எவ்வளவு ஒரு பொக்கிசம், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது, எத்தனை கோடி கொடுத்தாலும் இதை விலை கொடுத்து வாங்க முடியுமா, இதுக்கான ஒர்த் என்ன தெரியுமா, இதெல்லாம் பண்டைய ரிஷிகள் கொடுத்த பொக்கிசம் அல்லவா, கோடி கோடியா தங்கமும் வைரமும் கொட்டுனா கூட இப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம் கிடைக்காது. ஏன்னா ஏன் கிடைக்காது, தன்னையே தனக்கு காட்டி கொடுக்கின்ற ஒரு உயர்பரிமான அறிவு அல்லவா இந்த வேதம். அப்ப அதனால இதை எடுத்து பாதுகாப்பு பண்ணுவாங்க வேல்யூ தெரிஞ்சவங்க, அவங்கதான் ரிஷிகள் ஞானிகள். ஆனா இதை பத்தி ஒரு விவரம் இல்லாதவங்ககிட்ட போய் இந்த மாதிரி வேதம் சொல்லுதுன்னா அது என்னமோ சொல்லுது எனக்கு என்னையா அதை பத்தி அப்படிமா, அப்ப அவனுக்கு அந்த மதிப்பு தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம எப்படி சொல்ல முடியும். அப்படிதான் இன்றைக்கு உலகம் இருக்கும், எல்லாரும் எல்லாமே ஆயிட முடியாது. வைரத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமா, அந்த வைரத்திலேயே புலங்கிட்டு இருக்கிறவன் தான் வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அது மாதிரி இங்க ஞான பாதையில வருகின்ற ஞானிகள் ஆத்மாவிலேயே புலங்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஆத்ம ஞானத்தை அடைகிறார்கள், மற்றவர்கள் எல்லாம் உலக விவகாரத்தில் புலங்கி கொண்டிருக்கிறதுனால அஞ்ஞானிகளாக வாழ்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இதுதான் இந்த இடத்துல புரிய வைக்கிற உபதேசம். அப்ப இங்க வேதம் மறைந்தால் அத்வைதம் வெளிப்படும் என்பதுதான் இந்த 98வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளாகவும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஸ்லோகம் 99. யத்வாந்த காலக பிராணசிய யோகோஸ்து பிரசித்திதா தஸ்மின் காலேபி ந பிராந்தேர் கதாயாக புனராகமக. இது என்ன சொல்றாருன்னா, சிலருக்கு வந்து அந்த அந்திம காலம் வரும் இல்லையா, மரணம் வருகின்ற நேரம், அந்த காலம் என்பது மரண தருவாய் இருக்கு. அந்த மரண காலம், அந்திம காலம் என்பது உடலிலிருந்து பிராணன் பிரிகின்ற நேரம் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும், அந்த நேரத்திலும் கூட அஞ்ஞானம் முற்றிலும் நீங்கிய ஜீவன் முக்தனுக்கு மோகம் மீண்டும் திரும்ப வருவது கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதாவது ஒரு ஜீவன் முக்தனுக்கு வந்து தன்னிருப்பை தான் உணர்ந்த நிலையில வாழுகின்றவனுக்கு வந்து தான் உடல் அல்ல மனம் அல்ல அப்படிங்கிறத கடந்து நிக்கிறான். அவனுக்கு இந்த உலகம் என்பது தோற்றம்தான். அப்படிப்பட்ட தோற்றத்துலதான் அந்த உடலும் மனசும் அவன் இயக்கத்துல இருக்கு, அவன்கிட்ட தான் இருக்கு அது. அவனுக்கு எப்படி இந்த உலகம் வெளியே இருக்கோ அது மாதிரி இந்த உடலும் மனசும் வெளியே தான் இருக்கு. அவன் வந்து இந்த உடல் மேல அபிமானம் வைக்கிறது கிடையாது. இங்க ஜீவன் முக்தனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நான் இந்த உடல் என்று ஒரு நாளும் அபிமானிக்க மாட்டான். இப்ப வெளியிருக்கிறவங்க மற்றவங்களுடைய தேர்ட் பார்ட்டியினுடைய உடம்பை நம்ம பார்த்துட்டு இது என்னுடைய உடம்புங்கன்னு சொல்லுவோமா? இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் உடம்பை பார்த்து இது என்னுடைய உடம்புங்கன்னு நம்ம என்னைக்காவது சொல்லுவோமா? அது பக்கத்து வீட்டுக்காரன் உடம்புங்க, இது என்னுடைய உடம்புங்க அப்படின்னு தான் நம்ம அபிமானப்போம். ஆனா ஞானிக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் உடம்பு எப்படி வேறையா தெரியுதோ அது மாதிரி இந்த உடம்பும் ஞானிக்கு வேறையாத்தான் தெரியும். ஏன்னா ஞானியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் தோற்றம் தானே, அவர் பார்க்கிற காட்சிகள் தான், கண்ணாடியில் தெரிகிற பிம்பங்கள் தான், அது மனம்ங்கிற ஊடகத்தின் வழியா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி உலகம் தோன்றுவது போல இங்க உடல்கள் தோன்றுகின்றன. அப்ப இந்த உடல் இந்த காரியத்தை செய்து, அந்த உடல் அந்த காரியத்தை செய்து அப்படிங்கிறதுனால அவர் அந்த உடல் கடந்து அந்த உணர்வுல நிற்கிற ஞானிக்கு தன்னுடைய இருப்பு தெரிஞ்சு தன்னுடைய சத்து இல்லை அப்படின்னு நின்றுட்டே இருப்பாரு. அதான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஸ்புரணம். அது மட்டும் அல்ல, அந்த பிரம்மஸ்திதியில நானே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்த பிரம்மஸ்திதியிலேயே இருப்பாரு. அப்ப என்னுடைய இருப்புனால இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிற தெளிவுல அப்படி அந்த உலகத்தை ரசிப்பார். ஏன்னா கண்ணாடியில் தன்னை பார்த்து ரசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, அப்படியே பார்த்து ரசிக்கிறாரு. அப்படி அதை கடந்து போயிட்டு இருக்காரு, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிதான் ஞானி வாழ்க்கை. அப்படி இருக்கிறவருக்கு ஒரு நாள் இந்த உடம்பு விடுபடும் இல்லையா, இந்த உடம்பு வந்து விடுபடும். அப்ப அந்த அந்திம காலம் வரும்போது பிராணன் பிரிகின்ற நேரம் கூட இந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் அவரிடத்துல ஞானம் மட்டும்தான் இருக்கிறது, அஞ்ஞானம் கிடையவே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அஞ்ஞானம் முற்றிலும் நீங்கிய ஜீவன் முக்தனுக்கு ஒரு நாளும் மீண்டும் மோகம் என்பது கிடைக்காது. ஏன்னா அந்த ஞான நிலையில என்ன நடக்கும்னா, பற்றுவதற்கு இன்னொரு விஷயம் இல்லை இல்லையா, அதாவது நானே பிரம்மம் என்று அடைந்த பிறகு அங்க நான் பந்தா நான் மோட்சா, அங்க மோட்சமும் இல்லை பந்தமும் இல்லை, பற்றுவதற்கும் ஒன்றும் இல்லை, ஏதோ நான் அடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கும் ஒன்றும் இல்லை. ஏன்னா இருப்பது நான் மாத்திரமே. அப்போ தன்னிருப்பில் தான் இருக்கின்ற அந்த உயர் பரிமாண நிலையில அவனை எதையுமே பற்ற மாட்டான் இல்லையா, அவன் தான் மனமற்ற நிலையில் இருக்கிறான், அவனுக்கு தான் உடம்பு வராது. ஏன்னா அந்த பர்டிகுலர் பாடி வந்து அழிஞ்சிட்டா மீண்டும் உடம்பு எடுக்காது, அங்கே காரணத்தேகம் எரிக்கப்பட்டு விட்டது, ஞானத்தினால காரணத்தேகம் வந்து புசுக்கப்பட்டு விட்டது. அந்த காரணத்தேகம்னா என்ன, சஞ்சித கர்மா இல்லை, அப்போ மீண்டும் அங்கே மூட்டை இருந்தால் தானே எடுத்துக்கிட்டு அடுத்த உடம்புக்கு வர்றதுக்கு, அப்போ அவனுக்கு அந்த உடம்பு விட்டு போயிடும், அவ்வளோதான். அந்த விதையானது எரிக்கப்பட்டது போல இனிமேல் அது விதைக்காது, விதைச்சாலும் வளராது, செடி வராது. அப்போ எப்படி அந்த விதை எரிக்கப்பட்டதுன்னா ஞானத்தால். எப்படி நம்ம நடைமுறையில் வந்து ஒரு விதையை எடுத்து எரிச்சிட்டிங்கன்னா அந்த விதையை போய் மண்ணுக்குள்ளேயே நீங்கள் போட்டாலும் முளைக்காது, அந்த விதை எரிச்சிட்டோம் இல்லையா, அப்போ அதனால். அப்போ அது மாதிரி இங்கே இயற்கையாகவே ஞானம் அடைந்த ஞானிகள் இடத்துல பிறவுக்கு காரணமான விதை வந்து எரிக்கப்பட்டு விடுகிறது. அந்த விதைனா உண்மையாக இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஆசை தான், ஆசைங்கிற விதை தான் நமக்கு உடம்பையும் மனசையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஞானிக்கு இந்த உலகம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு பற்று தானாகவே போயிடுது. என்ன காரணம் பற்று போகிறதுக்கு காரணம்னா, பற்றுவதற்கு தனக்கு வேறாக ஒன்றும் இல்லை, எனக்குள்ளேயே எல்லாம் இருக்குது. அதாவது இப்போ நான் ஆசைப்படுற வைரம் வைடூரியம் தங்கம் அப்படின்னு என்னென்ன விரும்புகிறனோ அது எனக்கு வேற இருந்தால் தானே எனக்கு தங்கத்தை கொடுங்க எனக்கு வைரத்தை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு, நானே அதுவாகத்தான் இருக்கிறேன். அப்புறம் என்னத்தை போய் நான் அதை கேட்டு பெறுவதற்கு. அதனால தன்னிருப்பில் தான் இருந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கின்ற ஞானிக்கு பற்றுவதற்கு இப்படி இரண்டாவது பொருள் இல்லை என்றதுனால அவனுக்கு ஆசை இல்லை. அதுதான் திருக்குறள் அழகாக சொல்லுது. அந்த திருக்குறளை நல்லா புரிஞ்சுக்கணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு. அந்த பற்றற்றான் பற்றினை பற்றுவதுன்னா என்ன, அந்த பற்றே இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் எது இருக்கோ, எதையும் பற்றாமல் எது இருக்கோ அதுதான் அங்கே சத்து. அந்த சத்து வந்து எதையுமே பற்றாது. அந்த சத்துவின் இடத்துல தான் சித்து பிரகாசிச்சு உலகமாக விரிஞ்சாலும் அதில் ஒட்டாமல் இருக்குது. அப்போ அதுதான் இறைவன் பிரம்மம். அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார், பற்றற்றான் பற்றினை அப்படின்றாரு. ஆனால் நாம் வந்து பற்றற்றான் பற்றினான்னு நம்ம மனோபாவம் என்ன, நம்ம சிவபக்தனாக இருந்தால் சிவபெருமான்னு நினச்சிக்குவோம், விஷ்ணு பக்தனாக இருந்தால் விஷ்ணு நினச்சிக்குவோம், இவ்வளோ தான். அது நம்முடைய மென்டாலிட்டி தானே, நமக்கு என்ன ஏற்றி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் பொருத்திக்குவோம். பற்றற்றான் பற்றினுடனே அபிமான கடவுளை கொண்டு வந்து அங்கே முன்னாடி நிறுத்திக்கிறது தான் நம்முடைய மனோபாவம். ஆனால் அப்படி சொல்லலை திருவள்ளுவர் வந்து கடவுளை எங்கேயுமே இவர் தான் கடவுள்னு எந்த இல்லையாவது பேசியிருக்காரா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவர் வந்து சிவம் தான் கடவுள் விஷ்ணு தான் கடவுள் எங்கேயாவது சொல்லியிருப்பாரானா, எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சித்து தான் கடவுளுங்கிற தெரிஞ்சதுனால, அந்த அறிவு தான் கடவுள்னு தெரிஞ்சதுனால அறிவை பற்றியே பேசுவாங்க. பாருங்க, கற்றதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின். திருவள்ளுவர் அதே அழகாக சொல்கிறார், கற்றதனால் ஆய பயனென்கொள். ஒருத்தன் கற்றுக்கொள்வதனால என்ன பயன் அப்படின்னா, வாழ் அறிவன் அந்த தூய அறிவாகிய இறைவனை அந்த சித்தை அறிந்து கொள்ளாதவன் வாழ் அறிவன் நற்றால் தொழாரினின். அப்படிப்பட்ட தூய அறிவை தொழ தவறிவிட்டவனுக்கு என்ன படிப்பு படித்து என்ன பிரயோஜனம்? அவன் பெரிய ஐஏஎஸ்ஏ படிச்சிருக்கலாம், பெரிய பெரிய படிப்பு படித்து நான் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன்ட்டு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த படிப்பெல்லாம் இந்த பாதைக்கு பயன்படாது. உலகியல் வேணா வாழ்க்கைக்கு பயன்படலாம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேணா கலெக்டருக்கு வாங்கிட்டு மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கலாம், அது கலெக்டருங்கிற தகுதிக்காக கொடுக்கப்படுற வருமானத்துக்கான வாழ்க்கை தானே தவிர, அவங்க உலகத்துக்கு எல்லாம் துபிச்சமா பண்ணிடுவாங்களானா எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கே ஒன்றும் தெரியறது இல்லை. இப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, எல்லா ஜுடிஷியல் சைடுல இருந்து உங்களுக்கு ட்ரெஷரி சைடுல இருந்து எல்லா அதிகாரிகள்லாம் எப்படி இருக்காங்க, எங்க பார்த்தாலும் அக்கிரமா லஞ்சம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் உண்மையா படிச்சிருந்தாங்கன்னா அதை தப்பு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அப்போ எங்கேயும் ஊழல் அக்கிரமம் நடக்குதுன்னா அங்கே கற்ற கல்வி பலன் கொடுக்கல பாருங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, தன் இருப்பை தான் உணர முடியாத பணத்தாசை பிடித்த படிப்பை படித்ததுனால தடம் மாறி போகிறாங்க வாழ்க்கை. அப்போ அதனால தான் எங்கேயும் லஞ்சம், ஒரு விஏஓ கிட்ட இருந்து லஞ்சம் ஆரம்பிக்குது, அப்புறம் கலெக்டர் வரைக்கும் போகுதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரேஷன் கார்டை போய் பதிப்புக்கு போனாலே விஏஓ கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்குறான், அங்கே போய் கையெழுத்து கேட்க போனாலே அவன் பணம் கொடுக்குறான், அங்கே லஞ்சம் தொடங்குது. அப்புறம் அதுக்கப்புறம் அது எங்கே போகுது, கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகுதில்ல, கலெக்டர் வரைக்கும் போகுது. அப்போ எல்லாம் காசு தானே, லஞ்சம் தான், ஊழல் தான். அதுக்கு காரணம் என்ன காரணம், கல்வி சீர்கேடு தான், வேற ஒரு காரணமும் கிடையாது. எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கல, பணத்துக்காக படிக்கிற படிப்பு இந்த மாதிரி சமூக சீர்கேடை உண்டு பண்ணிடுச்சு. அப்போ எல்லாம் பணத்தாசை பிடிச்சி எல்லாம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து அவன் வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வர முடியுமோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கவர்மெண்ட் சம்பளம் பத்தாமல் கிம்பளம் வேற நிறைய வாங்குறதுனாலையும் அப்பப்போ இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கை நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே அஞ்ஞானம் நீங்கிய ஞானிக்கு மீண்டும் பிறவி கிடையாது, அவனுக்கு ஆசைகள் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் மற்ற அஞ்ஞானிகளுக்கு ஆசை இருக்கு இல்லையா, அவன் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் எடுத்துக்கணும், இன்னும் சொத்து சேர்த்துணும் அப்படின்னு அவன் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். அதான் நான் சொன்னேன், சாகும்போது கூட இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கு மறந்துடாதீங்கன்னு சொல்றான்னா, அவன் வட்டி வாங்க மிஸ் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சாவுறான். அப்ப அவனுடைய ஆசை என்ன? பணம். அப்ப அந்த பணம் பணங்கும் போது பணமும் வாயை திறக்கணும். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, பணம் பணம்னா பணமும் வாயை திறக்கும் அப்படின்ட்டு, பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு நிறைய பழமொழியெல்லாம் இருக்கு. அப்படிதான் இந்த மனிதர்களுடைய மனோபாவம்ங்கிறதுனால அந்த பணத்து ஆசை என்ன பண்ணுதுன்னா, மரணத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு உடம்பு எடுத்து பணத்தை நோக்கி ஓட வச்சிடுது. அப்போ அதனாலதான் நீங்க பாருங்க, மேக்சிமம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க மக்கள், யாருமே ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க, பிஸியா இருப்பாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னா பணத்துக்காக தான். நீங்க யார வேணா கேட்டு பாருங்களேன், எதுக்கு போயிட்டு இருக்கீங்க இவ்வளவு வேகமா, சம்பாதிக்க தான் போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அது மாதிரி பணம், அது ஏன்னா மைண்ட் அதுலதான் மாட்டிக்கிச்சு. அப்ப அந்த சிக்கல் இருந்து விடுபட வாய்ப்பே கிடையாதுங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஆனா ஞானிக்கு மீண்டும் மோகம் துருவதில்லைங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அவருக்கு ஆசையே கிடையாது, அதனால அவருக்கு எந்த பற்றும் இல்லை. அது இந்த உரையில சொல்றாரு. அதாவது மனிதன் அந்திம காலம் வருகின்ற பொழுது உடலில் இருந்து பிராணம் பிரிந்து அந்த இறுதி நேரத்திலே அவன் பலவிதமான ஆசைகளை எண்ணிக்கொண்டிருப்பான். ஆனால் ஒரு ஞானியனிடத்திலே அப்படிப்பட்ட ஆசைகள் எதுவும் இல்லாததுனாலே அவரிடத்துல அஞ்ஞானம் ஏற்கனவே நீங்கி எரிக்கப்பட்டு விட்டது. அதனால் அவருடைய உடல் இறந்து போகின்ற தருணத்தில் கூட அவருக்கு எந்த ஆசைகளும் இல்லாமல் அந்த உடலை விட்டு விடுவார், அவர் மீண்டும் பிறப்பதில்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அத்வைத விளக்கம் என்னன்னு பார்த்தா, இந்த ஸ்லோகம் வந்து ஞானியினுடைய இறுதி நிலையை விளக்குகிறது. இப்போ ஞானியினுடைய இறுதி நிலை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஞானின்னா ரெண்டு ஆங்கிளில் பார்ப்போம். ஒன்று வந்து ஜீவன் முக்தன், இன்னொன்று வந்து விதேக முக்தன்னு பேர். அதாவது ஞானியை பற்றி நல்ல தெளிவாக அதிகமாக கைவல்ய நவநீதம் பேசியிருக்கோம், அதை நான் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். கைவல்ய நவநீதம் கேட்டிங்கன்னா புரியும். ஒரு ஞானி எப்படி இருப்பான்னா, ஜீவன் முக்தன் அப்புறம் விதேக முக்தன். அந்த விதேக முக்தன்னா என்னன்னா, தேகமற்ற நிலை, அதாவது தேகமே இல்லாத நிலையில் அவன் விதேக முக்தி அடைகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஜீவன் முக்தன்னா இந்த உயிர் இருக்கும்போதே அந்த தன் உயிர்ப்பை தான் உணர்ந்த அந்த நித்திய வஸ்துவிலே பிரம்மஸ்திதியிலே நிற்கிறான், அவன் ஜீவன் முக்தன். ஆனா ஏன் விதேக முக்தனும் அந்த இடத்துல போட்டுருதுன்னா, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் உடம்பு விட்ட பிறகு விதேக முக்தி அடைஞ்சிட்டான்ட்டு. ஆனா உண்மையா இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, முக்திங்கிறதே ஒண்ணு இல்லை, இல்லை வாழும்போது அடையிறது தானே முக்தி. அப்போ உடம்பு விட்ட பிறகு அப்புறம் என்ன ஒரு விதேக முக்தி? இங்கே விதேக முக்தியும் ஜீவன் முக்தியும் வேற வேற கிடையாதுங்கிறத நம்முடைய அத்வைத வேதாந்தம் ஆரம்பத்திலே சொல்லிடும். அது நிறைய பேருக்கு அது புரியாது, விதேக முக்தின்னு தனியாக ஒன்று இருக்கு, உடம்பு விட்ட பிறகு நம்ம அடையிறதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விதேக முக்தியினுடைய உண்மை பொருள் என்னன்னா, நீங்கள் வாழும் காலத்திலேயே இந்த தேகம் நான் அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விதேக முக்தன்னு அர்த்தம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதாவது இந்த உடம்பு நான் அபிமானம் வந்தால்தான் உங்களுக்கு தேகம் இருக்கு. அப்போ நீங்க அந்த தேகத்துக்கு விடுதலை கிடைக்கும் போது ஒரு முக்தி கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க போல் இருக்கு. ஆனா இங்க அத்வைத ஞானிகளை பொறுத்த வரைக்கும், நான் இந்த உடலே கிடையாது, அப்புறம் எங்க இந்த உடலுக்கு வந்து விடுதலை? நான் அந்த உணர்வு பொருள் அல்லவா, நான் படைக்கப்படவே இல்லை, இந்த படைப்பே இல்லை, இந்த உடம்பும் உண்மை இல்லை அப்படின்னு அவன் தெளிவா இருக்கிறதுனால, அவன் எப்போ இந்த ஞானத்துக்குள்ள வந்தானோ அப்பவே அவன் உடலும் மனசும் அவங்ககிட்ட இல்லை. ஜீவன் முக்தன் இடத்துல வந்து உடம்பும் கிடையாது மனசும் கிடையாது, அவன் எப்பொழுதும் உணர்வுல இருப்பான். நமக்கு தான் அவர் உடம்போடு இருக்கிற மாதிரி தெரியும், என்னடா உடம்போடு ஏதோ விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம அஜ்ஞானிகளா இருக்கிறதுனால நம்ம அப்படி பார்ப்போம். ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாடு புரிஞ்சிருக்கும் இல்லையா, அதனால அவர் தன்னை உடலாகவும் மனமாகவும் பார்க்காம தன்னுடைய சொரூபத்திலே நின்றுகிட்டு இருப்பார் அவர். அப்ப அப்படிப்பட்டவருக்கு உண்மையான பெயர் என்ன கொடுக்கணும்னா, அவரே ஜீவன் முக்தர், அவரே விதேக முக்தர். ஏன்னா ஒருத்தரே தான் அந்த ஜீவன் முக்தராகவும் இருக்கிறார், விதேக முக்தராகவும் இருக்கிறார். ஏன்னா தேகமற்ற நிலையிலும் அவர் விதேக முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு தான் அப்பயே சொல்லணும். மரணம் அடைந்த பிறகுதான் அவருக்கு விதேக முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப இதை நான் சொல்லும் போதுதான் நிறைய நான் சொல்லுவேன், இந்த சித்தர் சமாதி எல்லாம் போய் அந்த உடம்பு விட்ட பிறகு அந்த உடம்பு கொண்டு போய் பதிச்சு வச்சுக்கிட்டு அந்த சித்தர் அங்கதான் உட்காந்துருக்காருன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த மகான்களுக்கே இழுக்கு. ஏன் எப்படின்னா, அவங்க வாழும் போதே உடம்பு இல்லாம வாழ்ந்த ஞானிகளை போய் உடம்பை விட்ட பிறகு கொண்டு போய் ஒரு மண்ணடியில பதிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல இருக்காரு அங்கே போனாதான் எனக்கு வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். இதெல்லாம் வந்து அஜ்ஞானத்தினால இருக்கிறவங்க செய்யற காரியம். ஆனா அத்வைத ஞானிகளிடத்துல அந்த மாதிரி ஒரு சமாதி அவங்க விரும்புவது கூட கிடையாதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா இப்போ நிறைய பேர் அந்த சமாதி பண்றது ஒரு ட்ரெண்டா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்பெல்லாம் மாடர்ன் அத்வைதிகள் இப்படி வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, உண்மையான அத்வைதிகள் இல்லை அவங்கெல்லாம். ஆக்சுவலா நம்ம வந்து அத்வைதத்துக்குள்ள வந்தவங்க வந்து உண்மையான பாதிக்கு பாதி பேர் எப்படின்னாங்க, சும்மா அந்த பரோட்ச ஞானம் தான், அந்த அபரோக்ஷ ஞானத்துக்குள்ள போல. அபரோக்ஷ ஞானத்துக்குள்ள போயிட்டா நான் உடம்பே இல்லையே, எனக்கு நீ என்ன கழுதுக்கு போட்டா என்ன, கழுதுக்கு போட்டா எனக்கு என்ன, அந்த உடம்புக்கு அந்த நியதிக்குள்ள அது பஞ்சபூதங்கள்ல கரைய போகுது. அது என்னமோ பண்ணி தொலைங்க, நீ எரிச்சிங்கன்னா என்ன புதைச்சிங்கன்னா என்னன்ட்டு அவங்க கண்டுக்காம வாழ்க்கை விட்டு போயிடுவாங்க. ஆனா சில சாமியாருங்க என்னை இப்படிதான் புதைக்கணும்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாருடைய இதுக்கு அப்படிதான் போயிட்டு வந்தேன். அது இருக்கும், 10 வருஷம் இருக்கும். அவர் வந்து நல்ல பேரு அந்த சுவாமிஜி, தாராபுரத்துல சமாதி ஆனாரு. அவர் வந்து சாகரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய பேப்பர் எடுத்து சிஸ்டர்கிட்டலாம் கொடுத்தாரு. நானும் அதை போய் படிச்சு பார்த்தேன். அந்த லிஸ்ட் என்னன்னா, நான் இறந்த பிறகு நீங்க என்ன வந்து ஒரு பெரிய ஃபர்ஸ்டே குழி தோண்டி வச்சுக்கிட்டாரு. அவர் இந்த குழிக்குள்ள என்ன அப்படியே அது ஒரு கட்டையில வச்சு இறக்கணும். அந்த கட்டையில நான் சொல்ற மாதிரி ஒரு சக்கரம் வரைஞ்சிருங்க. அந்த சக்கரத்தை வரைஞ்சி அது மேல என்ன உட்கார வச்சு கைத்தை கட்டி அந்த கட்டையோட என்ன கீழே இறக்கி, அப்புறம் எனக்கு அந்த சமாதியில வந்து விபூதி போடணும், வில்வம் போடணும், என்னென்ன போடணுங்கிற லிஸ்ட்டு, அப்புறம் என்ன எந்த டைரக்ஷன்ல உட்கார வைக்கணுங்கிறத வரைக்கும் அவர் எல்லாமே ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாரு. அதை நான் படிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா இல்லாத உடலே இல்லைன்னு வெளியே உபதேசம் பண்ணிட்டு இறந்த உடலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த வகையில உண்மையான அத்வைதிகளா இருப்பாங்க? ஒரு பெருமைக்காக வாழ்றது அதெல்லாம். அதாவது அப்படி வச்சுட்டு அப்புறம் வெளியே ஒரு சிவலிங்கத்தையும் வச்சுட்டோம். அவர் விருப்பப்பட்டதுனால அவருடைய கடைசி ஆசை நிறைவேற்றணும் இல்லையா. அவர் உடம்பு சரியில்லாம படுத்தப்பையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் உடம்பை விட்ட பிறகு நான் போனேன். போயிட்டு அவரை உள்ள குழிக்குள்ள வச்சு இறக்கும்போது நானுமே அந்த வில்வத்தலை அந்த விபூதி எல்லாம் அதுக்குள்ள போட்டேன். ஏன்னா ஆசைப்பட்டாரு அவர் அப்படியே அடையிட்டோம்னு போட்டோம். ஆனா விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி உலகத்துக்கே தன்னை வெளிப்படுத்த விரும்பக்கூடிய ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, உடலே நானே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உடம்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தானே விரும்பினா இருப்பாருங்க. அதுதான் எங்க பியூட்டி. அது சிஷியர்களா செஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, இவரா கேட்டு செஞ்சுக்கிட்டாரு. அதை நினைச்சுதான் நான் சிரிச்சேன். சிஷியர்கள் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது அன்பு நிமித்தம் செஞ்சிட்டாங்க, சமாதி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் அப்படிதான் பண்ணாங்க. இப்ப ஆதிசங்கர்லாம் என்ன சமாதி வைங்கன்னு சொல்லல, ஆனா சிஷியர்கள் தான் வச்சுட்டாங்க. அப்ப அது மாதிரி சமாதிகளை வந்து அவங்கவங்க சிஷியர்கள் தான் வைக்கணும். ஆனா சாமியாரே என்ன வச்சிடுங்கன்னு சொல்லக்கூடாது. அது வந்து சாமியாருக்கே புரிதல் இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த அத்வைதம்ங்கிறது அப்படிதான், உடம்பே நான் இல்லைன்னு அந்த உயர் பரிமாண அறிவுல நிக்கிறது தான் அத்வைதம். அப்ப இங்க ஞானிக்கு தன் உண்மை நிலை என்ன அப்படின்னா, அஜ்ஞானம் முற்றிலும் நீங்கி விட்டது, எனக்கு எந்த அஜ்ஞானமும் கிடையாது, உலகம் என்பது மித்தியா, இது வெறும் தோற்றமே என்பது புரிந்து விட்டது. அப்ப தன்னுடைய உண்மை என்ன, நான் பிரம்மம் என்று நினைத்து விட்டார், அவ்வளவுதான். இதுதான் ஞானியினுடைய உண்மை நிலை, இது புரிஞ்சிடணும். அப்ப இந்த நிலையில ஞானம் என்பது ஒரு அனுபவம் அல்ல, அது நிலையான அறிவு. அதனால் இந்த உடல் இறக்கும் நேரத்திலும் அந்த ஞானியினிடத்திலே அஞ்ஞானம் திரும்புவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் முடிவு பண்ணுது. அப்ப இங்க ஞானியினுடைய நிலைமுறை என்னன்னா, அஞ்ஞானத்திலிருந்து விவேகம் வந்து விவேகத்தின் மூலமா ஞானம் அடைந்தார். ஞானத்தின் வாயிலாக தன்னுடைய காரண சரீரத்தை எரித்து விட்டார், தன்னுடைய பற்றுக்களை நீக்கிவிட்டார், சஞ்சித கர்மாவுக்கு அரைஞ்சி போச்சு. அப்ப இனிமேல் அவர் மீண்டும் பிறவிக்கு வரமாட்டார். ஏன்னா பிறவிக்கு வரணும்னா மனசு இருக்கணும், அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது ஆசைகளை சுமந்துக்கிட்டு போற மனசு தான் திருப்பி ஒரு உடம்பு எடுக்கும். இப்ப மரண தருவாயில நமக்கு ஏதாவது ஒரு ஆசை வச்சுக்கிட்டு உடம்பு விட்டுட்டோம்னா அந்த ஆசையை நம்ம திருப்பி அனுபவமாக்குறதுக்கு அதுக்கான உடம்பை தேடி திருப்பி எடுத்துட்டு வரோம். ஏன்னா அந்த உடம்பை தேடுறதே மனசு தானே, அந்த மனசு சூட்சம் தான். உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அது இந்த வாழ்க்கை வாழ்ந்தப்ப அந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு பத்துல போதில்ல அப்படிங்கிறதுனால திருப்பி ஒரு உடம்பு தேடும். இந்த உடம்பு டேமேஜ் ஆகிட்ட பிறகு அந்த மனசு என்ன பண்ணோம்னா, நான் இப்படி அனுபவிக்கணும் ஆசைப்பட்டேன் முடியல, அப்படி அனுபவிக்கணும் ஆசைப்பட்டேன் முடியல, இந்த உடம்பு வேற இப்படி வீக் ஆகிட்டே இருக்குது, நான் லட்டு சாப்பிடலாம் நினைச்சேன் சுகர் வந்துருச்சு, நான் கார் ஓட்டலாம் நினைச்சேன் வயசாயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டே ஒருத்த உடம்பு விடுறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மறுபிறவியில் இதே மாதிரி ஒரு பிறவி கிடைக்கும், அவன் மீண்டும் லட்டு சாப்பிடுவான் கார் ஓட்டுவான். ஏன்னா அவன் ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசையை நிறைவேற்றணும். அப்ப அடுத்த பிறவி வந்துடும். ஏன்னா மனசானது திருப்பி ஒரு உடம்பை தேடி எடுத்துக்கும். அப்ப இதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னா மனசை விட்டுருணும், மனம் வந்து இறந்து போகிறது. மனம் இறக்குறதுனா என்னன்னா, அந்த அறிவா நான் மாறிட்ட பிறகு எனக்கு ஆசைகள் இல்லை இல்லையா, அதாவது மனமானது அந்த கான்சியஸ்னஸா மாறிடும், மைண்ட் வந்து கான்சியஸ்னஸா மாறிடும். கான்சியஸ்னஸ்னா என்ன, அந்த தூய அறிவா பிரகாசிக்கும் போது மனசுக்கு ஆசைகள் கிடையாது, ஏன்னா இருப்பு மாத்திரமே இருக்கு, ஒண்ணு மட்டுமே இருக்கு. இன்னொரு பொருள் இருந்தா தானே ஆசைப்படுறது, எனக்கு வேற உலகம்னு ஒண்ணு இருந்தா தானே எனக்கு அந்த உலகத்துல இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க, அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு. எந்த வாய்ப்பும் எனக்கு வந்தாலும் வராட்டி எனக்கு அதை பத்தி அவசியமே இல்லை, படம் ஓடிட்டு இருக்கு, அந்த ரோலை இந்த உடம்பு பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற லெவல்ல அவர் கடந்து போறதுதான் ஞானி. அப்ப அவருக்கு வந்து மீண்டும் உடம்பு கிடைக்காதுங்கிறது இந்த ஸ்லோகம் தெளிவுபடுத்துதுங்க. அப்ப இங்க நித்யத்தியாசனம் என்ன அப்படின்னா, அஜ்ஞானம் மறைகின்ற தியானம். அதாவது நம்ம அஜ்ஞானம் மறைந்தால் தானே ஞானியாக முடியும். அப்ப மனதுக்குள்ள நம்ம கேள்வி கேட்டுக்கணும், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அந்த கேள்வியின் மூலமா நமக்கு பதில் கிடைக்கணும். என்ன பதில் கிடைக்கணும், நான் இந்த உடல் அல்ல, நான் மனம் அல்ல. அந்த பதில் எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி நம்ம கேட்டுருவோமா, நீ உடம்பே கிடையாது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, சரிங்க நீங்க சொல்லிட்டீங்க நான் இனிமேல் உடம்பே கிடையாது அப்படின்னு நம்ம முடிவு எடுப்போமானா? எடுக்க முடியாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப நீங்க வந்து ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டான கேட்டு அப்படியே நடைமுறைப்படுத்தாம அதனுடைய உண்மை விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அது மாதிரி வேத சாஸ்திரம் இங்க நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, நீ உடல் அல்ல நீ மனம் அல்லன்ட்டு, அது எப்படிங்கிறத விசாரணை பண்ணி பார்க்கணும். அதுக்குதான் விவேகம். அப்ப அதுக்கான விளக்கமும் கொடுக்குது, கொடுத்து விசாரணை பண்ணி நீ உடல் அல்ல நீ மனம் அல்லன்ட்டு நீக்கும் போது நீ யாருன்னு காட்டி கொடுக்குது. எப்படி காட்டி கொடுக்குது? பிரஜானம் பிரம்மா, அந்த பிரஜை தான் உணர்வு தான் நீ அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ நானே அந்த உணர்வுன்னு தெரிஞ்சு போன பிறகு என்னுடைய இருப்பினால இங்க எல்லாம் ஒளிர்கிறது, என்னுடைய உணர்வின் அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் பிரகாசிக்கிறது எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அப்போ நான் அந்த நிலையில சாட்சி. ஆனால் அப்படி நான் சாட்சியாக இந்த உலகத்தை பார்க்கின்ற ஒரு நிலையில நான் ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிரகாசத்துல, ஆனா பார்க்கப்படும் பொருளும் பார்ப்பவனும் நானேதான். அப்ப நான் எப்படி இப்படி ஒரு பார்க்கும் ஒரு ஊடகத்தையும் வச்சிருக்கேன், பார்க்கப்படும் பொருளுங்கிற ஒரு ஊடகத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறேன், அதுக்கு அதிஷ்டானமா ஒன்னு இருக்குல்ல, அதுதான் சத்து. அப்போ அந்த சத்து இடத்துலதான் இதெல்லாம் பிரகாசத்துக்குன்னு அந்த நிலைப்பாடு புரிஞ்ச பிறகு தன்னுடைய சோர்ஸ் தனக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நான் வரவே இல்லையே படைக்கவே இல்லையேங்கிறது நமக்கு நல்லா புரியும். அப்படிங்கிறது இங்க நான் பிரம்மம்ங்கிற ஒரு உறுதிப்பாடை இங்க உண்டாக்குது. அப்ப ஞானம் என்பது ஒரு அனுபவம் அல்ல, அது அறிவு. அந்த அறிவு உறுதியானால் அஜ்ஞானம் திரும்பாது அப்படிங்கிறது இந்த செயல் சொல்ற ஆழமான விஷயம். அப்ப ஞானம் வந்துவிட்டால் அஜ்ஞானம் திரும்பாது அப்படின்னு இந்த 99வது ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது 100. நீரோக்க விபவஸ்டோ வா ருக்னோ வா உலுட்ஹன் புவி மூர்ச்சிதோ வா ஜேதேச பிராணான் பிராந்திர்ன சர்வதா. இந்த ஸ்லோகம் 100 என்ன சொல்லுதுன்னா, அந்த ஞானியானவன் ஆரோக்கியமாக அமர்ந்தபடியே இறந்து போயிட்டாலும் அல்லது நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே கிடந்து இறந்து போயிட்டாலும் அல்லது அவன் மயக்கம் நிலையில மயக்கம் அடைந்து தன்னுடைய பிராணனை விட்டு விட்டாலும் அவனுக்கு எந்த சூழ்நிலையில அந்த உடம்பு அவன் விட்டாலும் அவனுக்கு அதாவது அஜ்ஞானம் மட்டும் மீண்டும் வரவே வராது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இந்த ஸ்லோகம் அதான் சொல்றார், மூர்ச்சிதோவா ஜே தேச பிராணான் பிராந்தீர் ந சர்வதா. அப்போ அவன் ஒரு மன மயக்கத்துல அதாவது மயக்க நிலையில பிராணனை விட்டுட்டாலும் கூட அவனுக்கு அஜ்ஞானம் வராது. ஏன்னா இங்க ஒரு தடவை ஞானம் வந்துட்டான், அவன் அஜ்ஞானத்துக்குள்ள போகவே மாட்டான், அவன் தான் உண்மையான ஞானி அத்வைதி. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து தன்னுடைய உடல் கடந்து நிக்கிறதுனால அவனுக்கு மரணமும் இல்லை, அவன் வரவும் இல்லை போகவும் இல்லை, அவன் பிறக்கவும் இல்லை அவன் இறக்கவும் இல்லை, அவன் அப்படியே இருக்கிறான், சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். அப்ப இந்த உடம்பு தான் இப்போ இறக்க போகுது. அப்படி உடம்பு இறக்கும் போது அந்த உடம்புக்கான நியதி என்ன? பிராரப்த கர்மாப்படி அதுக்கு என்ன நடக்கணுமோ நடந்துதானே தீரும். இப்போ மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்ல, ரமணருக்கு வந்து கேன்சர் வந்தது, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் கேன்சர் வந்தது அப்படின்னு மகான்களுடைய வாழ்க்கையில சில நோய்களை அவங்க அனுபவிச்சு தான் இறந்தாங்க. அப்போ சிலர் வந்து ஆரோக்கியமாகவே உடம்பு விடுவாங்க, ஒரு சில மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருப்பார், அப்படியே உடம்பு போயிடும், அப்படியே சமாதி ஆயிட்டாருங்கன்ட்டு எடுத்து அவரை குழியில வச்சிருவாங்க. ஒரு சிலர் வந்து பயங்கரமாக கடையில் கிடப்பாங்க. ரமணர்லாம் அப்படிதான் ரொம்ப வேதனைப்பட்டு தான் இறந்தார், உடம்பெல்லாம் ரொம்ப கடைசி காலத்தில் அப்படியே நலிஞ்சு போச்சு, அந்த நோயினுடைய தாக்கமானது உடம்பு செதைச்சிடுச்சு. அதே மாதிரி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ரொம்ப உடம்பு ரொம்ப டேமேஜ் ஆகி தான் அவரும் உடம்பு விட்டார். ஏன்னா அந்த நோய் அப்படிப்பட்ட நோய் அது, அந்த கேன்சர் வந்துட்டாலே ஆளுங்களை போட்டு உருக்கிடும். அப்போ அந்த உருக்கி அவங்கள இருந்த இடம் தெரியாமல் பண்ணிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? உடம்பு அவங்க இல்லை, ஆனால் அந்த உடம்பை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும் அந்த நிலையில். நம்மள மாதிரி ஆட்கள் போய் என்னடா நம்ம குருநாதருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுவோம், ஏன்னா நம்ம அஜ்ஞானிகளாக இருக்கிறதுனால. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நான் உடம்பே இல்லையல்ல, அது வந்தால் என்ன போனா என்னன்ட்டு அவர் கவலைப்படாமல் தான் அவங்க இருப்பாங்க. அந்த நிலை நம்ம எதுக்கு இங்கே சொல்கிறாருன்னா, ஒரு ஞானி வந்து ஆரோக்கியமாக அமர்ந்தபடி இறந்தாலும் அல்லது நோயால் படுத்தபடியே இருந்தாலும் மயக்கம் அடைந்து பிராணனை விட்டாலும் அவனுக்கு அஜ்ஞானம் மட்டும் திரும்பாதுங்கிறத இங்கே எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, நிறுவனம் பண்றாரு. ஒரு தடவை ஞானம் வந்து விட்டா மீண்டும் அவன் அஜ்ஞானியாக மாறமாட்டான் அப்படிங்கிறதுக்கான இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப ஞானி எப்படி இருந்தாலும் அது முக்கியம் அல்ல, அவன் ஆரோக்கியமாகவே இருந்தபடி இருந்தாலும் அல்லது நோய்வாய்ப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் மயக்க நிலையில் இருந்தாலும் அவன் பிராணனை விடும்போது அவனுக்கு அஞ்ஞானம் மீண்டும் வருவதில்லைங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற விஷயம். அப்ப ஞானிக்கும் சாதாரண மனிதனுக்கு உண்ண நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மனிதனிடத்துல அஜ்ஞானம் இருக்கிறது, அதனால் அவனுக்கு மரண பயம் இருக்கிறது, அதனால் அவனுக்கு மீண்டும் பிறவி தொடர்கிறது. சாதாரண மனிதனிடத்துல இந்த மூணு விஷயங்கள் இருக்கும், அஜ்ஞானம் மரண பயம் பிறவி, இதுல இருந்து அவன் தப்பிக்க முடியாது சாதாரண மனிதன். ஆனா ஞானிக்கு அஜ்ஞானம் இல்லை, மரண பயமும் இல்லை, அதனால் அவருக்கு மோட்சம் வாழும்போதே கிடைத்து விட்டது. ஜீவன் முக்தனாக வாழ்ந்து விட்டார், விதேக முக்தியை அடைந்து விட்டார். அவர் வருவதும் இல்லை போவதும் இல்லை, அவ்வளவுதான். அடையறதுக்கு ஒரு இரண்டாவது பொருள் அவரிடத்தில் இல்லவே இல்லை என்பது இங்கு ஞானி இடத்திலே உறுதி செய்யப்படுகிறது. அப்ப ஞானத்திற்கு உடலின் நிலை ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கிய கருத்தை நம்ம எடுத்துக்கணும். முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, இப்ப ஞானம் அடைவதற்கும் உடலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா அப்படியெல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லை. மனித உடல்ல இருக்கணும், இந்த பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள வந்திருக்கணும், சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ஞானம் வந்திருக்கணும், அவ்வளவுதான். அத்வைத ஞானம் வந்திருக்கணும். வந்துட்டா அவன் வந்து அஷ்டாவக்ரர் மாதிரி கோணல் மாணலா கூட இருந்தாலும் அவன் ஞானி தான். அதுக்குதான் அஷ்டாவக்ரர்லாம் ஓமானம். அஷ்டாவக்ரருடைய ஓமானம் என்னன்னா, அஷ்டாவக்ரர்னா எட்டு விதமா கோணல் மாணலா பிறந்தாராமா அந்த ரிஷி. அந்த ரிஷி வந்து வேற இன்னொரு ரிஷியினுடைய மகன். ஆனா அந்த மகனா பிறந்த அந்த அஷ்டாவக்ரர் வந்து எப்படின்னா, கால் ஒரு மாதிரி பெண்டு, கை ஒரு மாதிரி பெண்டு, இடுப்பு ஒரு மாதிரி வளைஞ்சி, முதுகு ஒரு மாதிரி திரும்பி, பார்க்கவே கோணல் மாணலா ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவனை பார்க்கவே பரிதாபமா இருக்கும். அவன் ஒரு மாதிரி அங்ககீன, ஒரு கை கோணையா பிறந்தாலே பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். உடம்பே எட்டு கோணலா இருக்கிறது தான் அஷ்டாவக்ரா. அப்ப அந்த அஷ்டாவக்ரர் வந்து யாரு, ஒரு பெரிய ரிஷி. அவரு எதுக்கு அஷ்டாவக்ர ரிஷி நான் இங்க சொல்றேன்னா, ஞானத்துக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க. உடம்பு எப்படி வேணா இருக்கலாம், ஒருத்தன் அழகா இருப்பான் ஞானி, ஒரு ஞானி கன்றாவியா இருப்பான், பாக்குறதுக்கு ஞானி மாதிரியே தெரியாது. முகத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லை, உடம்புல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த உள்ள இருக்கிற அந்த உணர்வு தான் விஷயம். அந்த உணர்வு தானே ஞானி. நாம போய் அந்த உடம்ப பார்த்துக்கிட்டு ஆஹா இவர் அருமையா இருக்காரு, இவர் அசிங்கமா இருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஞானத்துல வந்து இங்க உடல் கடந்து உணர்வு தான் பார்க்கணும். அங்க உடம்பு தான் முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு உடம்பை வச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணிட்டு இருந்தா அந்த உடம்பை ஆராதிக்கிறவன் ஒரு அஜ்ஞானி. ஏன்னா இவன் உடம்பே உண்மை இல்லைன்னு அவர் சொல்லும் போது அவன் குருவனுடைய உடம்பை போய் போட்டுக்கிட்டு இருந்தான்னா அப்புறம் அவன் என்ன சொல்றது, அவன் அஜ்ஞானி தானே. அப்ப அப்படிதான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப வேதாந்த உண்மை என்ன சொல்ல வருதுன்னா, ஞானம் வந்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடும், அஞ்ஞானம் நீங்கினால் மரணம் வரும்போது கூட ஞானி மீண்டும் பிறப்பதில்லை, அவனுக்கு வாழும் போதே கிடைத்து விட்டது மோட்சம் அப்படின்ட்டு இங்க நிரூபணம் செய்து. அப்ப இங்க வந்து நிதித்தியாசனம் என்ன, சாட்சி தியானம் தான். வாழுகின்ற பொழுதே நம்ம கேள்வி கேட்கணும், நான் இந்த உடம்பா, நான் இந்த மனசா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். நான் இந்த உடல் அல்ல நமக்கு புரியும், நான் இந்த மனம் அல்ல நமக்கு தெரியும். அப்ப நான் யார், நான் எல்லாவற்றையும் அறிகின்ற சாட்சி அந்த அறிவுன்னு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட அறிவின் பிரகாசத்தினால் நான் அனைத்தையும் அறிகின்ற அறிவாய் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய அறிவு பிரகாசமோ எங்கிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த சத்தினிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி இது புரிஞ்சுக்கலாம், சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்கள் பூமியை நோக்கி வருகின்றன, அந்த ஒளிக்கதிர்கள் பூமியை நோக்கி வருவதனாலே இங்கு தாமரை மலர்கிறது, பூமியில் இருக்கின்ற நீர்நிலைகள் எல்லாம் நீராவியாக மாறி அந்த நீரானது வற்றுகிறது. எதனால, அந்த சூரிய கதிர்கள் படுவதனால. அப்ப சூரிய கதிர்கள் வந்து பூமியை நோக்கி வருவதனால பூமியில் பல மாற்றங்கள் நிகழலாம். ஆனா அந்த கதிர்கள் எங்கிருந்து வருது, அதுக்கு ஆதாரமா எது இருக்கு, சூரியன் இருக்கு. அது மாதிரி இங்கு உலகம் என்ற ஒரு விஷயத்துக்கு ஆதாரமா சத்து இருக்கு. அந்த சத்தினிடமிருந்து வெளிப்பட்ட பிரகாசம் தான் இப்படி நமக்கு பலவாறாக காட்டுகிறது அப்படிங்கிறதுதான் இங்க முடிந்த முடிவு. அதை உறுதி செய்து விட்டால் அந்த அதிஷ்டானம் தான் நான், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்னு அங்க உறுதி செய்யப்படுகிறது. அப்ப ஞானம் என்பது உடலுடன் தொடர்புடையது அல்ல. அந்த ஞானம் என்பது ஒரு தூய அறிவு. அந்த அறிவு உறுதியானால் பிறவி இல்லவே இல்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்ணுதுங்க. அப்போ ஞானம் தான் நமக்கு பிறவியை கடக்கிறதுக்கான ஒரே வழி. வேற நீங்க தலைகளா நின்ன பிறவி கடந்துட முடியுமா, அல்ல தினசரி கோயிலுக்கு போனா பிறவி கடந்துட முடியுமா, இல்ல சிவபக்தனா மாறிட்டா கடந்துட முடியுமா, வைணவ பக்தனா மாறிட்டா கடந்துட முடியுமானா, ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் நம்ம வந்து அந்தந்த சமயங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த சமயம் சொல்ற நியதிக்குள்ள மரணத்தை அடையலாம். ஆனா மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது ஞானத்தினால மட்டும்தான் கிடைக்கும். இது எல்லா மகரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் ஒப்புக்கொண்ட விஷயம். ஏன்னா மார்க்கமே எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, சரியை கிரியை யோகம் ஞானம், அவ்வளவுதான். நீங்க சரியையில் இருக்கலாம், கிரியையில் இருக்கலாம், யோகாவில் இருக்கலாம், ஆனா ஞானம் வராம உங்களுக்கு பிறவி கடக்க முடியாது. ஏன்னா பிறவி கடப்பதற்கான பரிமாணங்கள் இதெல்லாம். அப்ப பரிமாணத்துல நீங்க இந்த ஞான பாதைக்குள்ள வந்துதான் பிறவிய முடிக்கணும். அப்ப இங்க இந்த செயல் என்ன சொல்ல வருதுன்னா, ஞானிக்கு மரணமும் இல்லை பந்தமும் இல்லை அப்படிங்கறதா இந்த செயல். அதான் நான் அப்பவே சொன்னேன், நான் மோட்சா, நான் பந்தம். அடுத்தது ஸ்லோகம் 101. தினே தினே ஸ்வப்ன சப்தியோர் அதீதே விம்ஸ்ருதேபியம் பரேத்யுர் நானதீதா சியா தத்துவ வித்யான நசியதி. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் தினம் தினம் வேதத்தை படித்தாலும் அது கனவு அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் மறந்து கூட போகலாம். அப்படி மறந்தாலும் அடுத்த நாள் அவன் அதை படிக்காதவனாக ஆகிவிட மாட்டான். அதே போல தத்துவ ஞானம் ஒருபோதும் அழிவதில்லை என்று இங்க தன்னுடைய ஆத்ம ஞானத்தை இங்க பேசுறாரு. அதாவது தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகளுக்கு எப்படி அவங்க தன்னை ஞானிகளா உணர்றாங்க, எப்போதுமே ஞானிகளா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடவை இந்த ஆத்ம ஞானம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இரு ஏழு பிறவிகளுக்கும் அந்த இது சொல்றாரு இல்லைங்களா, ஏழு பிறவிகளுக்கும் அந்த கல்வியானது தொடரும். வேற எந்த கல்வி நீங்க படிச்சாலும் அப்படி தொடர முடியாது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அந்த டாபிக். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்ப தினம் தினம் வந்து நீங்க ஒரு பாடத்தை படிக்கிறீங்க, வேதத்தை படிக்கிறீங்க, அதை படிச்சுட்டு நைட்டு தூங்க போயிட்டீங்க, கனவு வருது, வேற உலகத்தை படிச்சுக்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டீங்க, மறுநாள் காலையில எழுந்து மறந்து போயிட்டீங்களா? இல்ல, மறுநாள் காலையில எழுந்து அதே படிச்ச பாடத்தை சொல்றீங்க இல்லையா, வேதமா இருந்தாலும் சரி, நீங்க சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி. நம்ம இன்றைக்கு மாடர்ன் எஜுகேஷனோடவே கூட கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்க முதல் நாள் பிசிக்ஸ் படிச்சுட்டு தூங்குறீங்க, மறுநாள் காலையில எழுந்து பிசிக்ஸ் மறந்து போச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்ப நமக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் அப்படியே தெரியும். அப்ப இந்த உலகியல் கல்வி எப்படி நமக்கு நைட்டு தூங்க போனாலும் மறுநாள் மறக்காம போயிருக்கோ, அது மாதிரி இந்த ஞான கல்வியும் அப்படிதான். அது ஒரு டைம் உள்ள போயிட்டா நமக்கு மறக்காது. அது வந்து நடைமுறைப்படுத்துறதுதான் இங்க வெற்றி இருக்கு. அதாவது நம்ம எந்த ஒரு கல்வியை கற்றுக்கொண்டாலும் அந்த கல்வியில வந்து நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். இப்ப நம்ம உலகியல் கல்வி கற்றுக்கிட்டோம், அதுல நம்ம என்ன எதுக்காக வாழ்றோம், பணத்துக்காக வாழ்றோம். ஆனா இங்க அத்தியாத்ம ஞான கல்வி கற்றுக்கொண்டா தன்னை ஆத்மா என்று உணர்ந்து வாழ்வது. அப்ப இதுதான் நம்முடைய சுயம் இல்லையா? அந்த சுயத்துல நம்ம நின்றுட்டா அந்த ஞானமானது ஒருபோதும் அழிவதில்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வச்சிட்டார். அவ ஒருவன் எப்படி வெளிப்பாடங்களை கற்றுக்கொண்டால் அவன் தூங்கும் போது அதை மறந்து விடாமல் மறுநாளும் கவனத்தில் கொண்டு வருகிறானோ, அதனால் அவன் அந்த அறிவை இழந்து விடுவதில்லையோ, அதுபோல பிரம்ம ஞானம் ஒரு முறை நிச்சயமாக ஒருவனால் அறியப்பட்டு விட்டால் அது என்றுமே மறைந்து போகாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்ற. அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஒருமை கண் தான் பெற்ற கல்வி எழுமைக்கும் ஏமா புடைத்து, அந்த திருக்குறள். ஒரு டைம் வந்து இந்த அத்தியாத்ம ஞானத்தை படிச்சுட்டீங்கன்னா ஏழு பிறவிகளும் உங்களால் அந்த ஞானம் மட்டும் உங்களை விட்டு போகாது. ஆனா அந்த ஞானம் வந்து பரோட்ச ஞானமா இருந்தா பிரயோஜனப்படாது, அபரோட்ச ஞானமா மாறிட்டா உடம்பு வராது. பரோட்ச ஞானமா இருந்தா மீண்டும் உடம்பு வரும், திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ப்ராப்ளம். அப்ப இங்க அத்வைதம் என்ன சொல்றதுன்னா, இந்த ஸ்லோகம் ஞானத்தினுடைய நிலைத்த தன்மையை விளக்குவதாக இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க கற்றல் என்பது நினைவில் இருக்கும், ஆனா மறதி வந்து மறந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதிரி கல்வி வந்து மறதிக்கு அப்பாற்பட்டது. தன்னை அறிந்த தன்னுடைய சுய அனுபவத்தை காட்டுகின்ற கல்வியில மறதிக்கான வாய்ப்பே இல்லை என்று இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செய்கிறார். அப்ப இங்க சாதாரண அறிவு இருக்கவனுக்கு வந்து இப்ப பிசிக்ஸ் படிச்சான் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த பிறவியில அந்த பிசிக்ஸை பத்தி வேணா தெரியும். அவன் பிஹெச்டி ப்ரொஃபஸரா மாறி சயின்ஸ் சப்ஜெக்டா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவனும் பெரிய பெரிய ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கூட உட்காந்துருக்கலாம் இந்த பிறவியில. ஆனா அவன் இறந்த பிறகு மறுபிறவில வந்து ராக்கெட்டே கண்டுபிடிப்பான்னு சொல்ல முடியாது. மறுபிறவில அவன் எங்க பிறக்கிறானா, நாயா பிறக்கிறானா, பண்ணியா பிறக்கிறானா, யாருக்கு தெரியும்? அவன் மறுபிறவில உடம்பு மாறிட்டா கூட அவன் ராக்கெட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, திருப்பி அவன் புதுசா படிக்கணும். ஆனா இங்க பிரம்ம ஞானம் ஒரு தடவை வந்து விட்டா அந்த அறிவு நிலையானது, அதில் மறதி என்பது இல்லவே இல்லை என்று சொல்றாரு. அதுதான் இந்த சொல்லக்கூடிய இந்த செயலினுடைய முக்கிய நோக்கம். இதை வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, அதுதான் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துங்கிறத எப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சயின்ஸ் வந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் ஒரு டைம் பிசிக்ஸ் படிச்சுட்டுனா எனக்கு 7 பிறவிக்கும் பிசிக்ஸ் கை கொடுக்கும், நான் ஒரு டைம் கலெக்டருக்கு படிச்சுட்டுனா 7 பிறவிலையும் நான் கலெக்டரா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியெல்லாம் ஆக முடியாது. இந்த பிறவிலேயே அவன் கலெக்டர்கள் தூக்கிடுவாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது. அப்போ அதனால அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த கல்வி வேற அந்த கல்வி வேற, அதுதான் இங்க சொல்றாரு. அப்போ பிரம்ம ஞானம் என்பது புறக்கல்வி போன்ற ஒரு நினைவு அல்ல, அது நம்முடைய சுய அறிவு அப்படின்ட்டாரு கடைசியா. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது உங்களுடைய சுயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரம்ம ஞானம் தேவைப்படுது, அதாவது இந்த அத்தியாத்ம ஞான கல்வி தேவைப்படுது. இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை படித்து நீங்க ஏதோ ஞானம் பெறவில்லை, உங்களுடைய அஜ்ஞானம் நீக்கப்பட்டது. அதுதான் இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஆழமான விஷயம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ்க்கு படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக படித்து ப்ரொஃபஸர் ஆகிட்டேன்னு சொல்லிக்கலாம். அப்போ நீங்கள் என்னங்க படிச்சிருக்கீங்க நான் கேட்டால், சார் நான் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால், நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன், நான் மேக்ஸ் டீச்சர்னு சொல்லலாம். அவ்வளோதான், அந்த லெவலில் தான் அவங்களுக்கு அறிவு இருக்கும். அது வந்து புறக்கல்வி, அது அந்த லெவலில் மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். என்ன மேக்ஸ் டீச்சர்கிட்ட போய் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுங்கன்னா எனக்கு தெரியாதுங்கம்பாரு, பிசிக்ஸ் டீச்சர்கிட்ட போய் மேக்ஸ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்கம்பாரு. அப்போ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்தந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அவங்க ஞானம் இருக்கு அவ்வளவுதான், ஆனால் அவங்களுக்கு எல்லா ஞானமும் இருக்கா, கிடையாது. ஆனா இங்க சொல்ற ஞானம் என்னன்னா உன்னுடைய சுய அறிவுப்பா. நீ வெளியிருந்து கத்துக்கிற விஷயமே இல்லை, நீ ஆல்ரெடி அந்த அறிவு தான். ஆனா நீ அஜ்ஞானத்தினால நீ அறிவை மறந்துட்ட. அந்த சூரியன் எப்படி சுயம்பிரகாச வெளிச்சத்தை வீசிக்கிட்டே இருக்கு, மேகம் மறைப்பதினால வெளிச்சம் வரல. அப்ப மேகம் மறைஞ்சிடுச்சுங்கிறதுக்காக சூரியனே இல்லை என்று எப்படி சொல்ல முடியாதோ, அது போல உம்மிடத்துல இருக்கின்ற சுய அறிவு வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் உன்னிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞானங்கள், அறியாமை விஷயங்கள். அப்ப இந்த வேத சாஸ்திரம் என்ன பண்ணுது, அந்த அஜ்ஞான விஷயங்களை நீக்குகிறது. நீ இந்த உடல் கிடையாது, நீ இந்த மனசு கிடையாது, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களை போய் சிக்கிக்கிட்டு நீ உன்னை குறுக்கி வச்சுக்கிட்டு இருக்க, நீ அனைத்தையும் அறியும் அறிவு அல்லவா அப்படின்னு புரிய வச்ச உடனே அவனுக்கு தனக்கு ஞாபகம் வந்துடுது, தான் யாருன்னு அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. வந்த பிறகு அவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் அவன் எப்பயுமே அந்த அறிவாகத்தான் இருக்க போறான். இதுக்குதான் நம்ம கதையெல்லாம் சொல்லுவோம். ஆனா நேரம் பத்துறது இல்லை, ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிச்சுன்னா அந்த கதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இளவரசனும் ராஜாவும் ஒரு இதுக்கு போகும்போது மிஸ் ஆயிட்டான்னு சொல்ல, அந்த கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் ஒரு டைம் இளவரசன் தெரிஞ்ச பிறகு திருப்பி அவன் கலை கூத்தாடியா மாற வேண்டியது இல்லை. ஆரம்பத்துல அவன் கலை கூத்தாடியா போய் கைத்து மேல நடந்துகிட்டு இருந்தான் சின்ன வயசுல காணாம போன அந்த இளவரசன். ஆனா தன்னை இளவரசன் சொல்லி மந்திரி வந்து பார்த்து முடிவு செஞ்ச பிறகு அவன் ராஜாவை ஆயிட வேண்டியது தானே, அப்புறம் திருப்பி போய் அவன் கைத்து மேல ஆட வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அது மாதிரி இங்க நான் ஜீவன் ஜீவன் இத்தனை நாள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து உங்களுக்கு இந்த அத்வைத ஞானம் என்ன கொடுத்தது, நீ ஜீவனே கிடையாதப்பா, நீ பிரம்மம்னு சொல்லிடுச்சு. அப்ப நீங்க நான் பிரம்மம்னு நம்பினாதானே பிரம்மம் ஆக முடியும். அந்த பையன் வந்து நீ ராஜான்னு சொன்ன பிறகு, நீ இளவரசன் சொன்ன பிறகு அந்த பையன் நம்பினாத்தானே இளவரசன் ஆக முடியும். மந்திரி கிடக்குறான் அவன் பைத்தியக்காரன், நான் வந்து கயிற்று மேல நடக்கக்கூடிய கலை கூத்தாடிதான் அப்படின்னு அந்த பையன் அடம் பிடிச்சான்னா அந்த பையன் என்ன ஆயிடுவான், திருப்பி அந்த கைத்து மேலேயே நடக்க வேண்டியதுதான், ராஜா வீட்டுக்கு போக முடியாது. இப்ப அது மாதிரி இங்க ரிஷிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ ஜீவனே கிடையாதப்பா, நீ பிரம்மங்கிறாங்க. அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன், நான் ஜீவன் தான் அப்படின்னு இவன் சொன்னான்னா அவன் காலத்துக்கு ஜீவனாவே இருக்க வேண்டியதுதான், ஒரு நாளும் பிரம்மனாக முடியாது. அப்ப இதுதான் இங்க ப்ராப்ளம். இதுதான் வந்து மகான்கள் சொல்றாங்க, நீ யாருன்னு உங்களுக்கு ஆட்டி கொடுக்கறவனையும் மதிக்கிறது இல்ல, தன்னை தான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தயாரா இல்லை, அப்புறம் எப்படி அவன் வாழ்க்கையில மேல வருவான்? அந்த கலக்கூத்தாடி மாதிரி கம்பி மேல நடக்கிற மாதிரி இங்க இவன் வாழ்க்கை போற கஷ்டத்திலே ஓட்ட வேண்டியதுதான், ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறத தெளிவா இந்த சாஸ்திரம் இந்த இடத்துல நிரூபணம் செய்து. அப்ப அடுத்த ஸ்லோகம் என்னன்னா 102 பிரமாணோர் பாதிதா வித்யா பிரமாணம் பிரபல வினா நான் நசியதி நான் வேதாந்தாத் பிரபல மானம் மீக்ஷதே. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிரமாணத்தால் அதாவது சரியான ஒரு அறிவின் வழிகாட்டுதலால் உண்டாகின்ற ஞானம், அந்த ஞானத்தை விட சக்தி வாய்ந்த பிரமாணம் ஒன்று இல்லை என்றால் அது என்றும் அழியாத ஞானம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஞானம் எது தெரியுமா, வேதாந்தத்தை விட சக்தி வாய்ந்த பிரமாணம் எதுவுமே இல்லை என்று இங்க சொல்றாரு. அதாவது ஒருத்தருக்கு வந்து தன்னை யார் என்று காட்டி கொடுப்பதற்கான ஒரு பிரமாணம் வேணும் இல்லையா, அதுக்கு திருப்பி அதே உதாரணம் எடுத்துக்கலாம். எந்த உதாரணம், அந்த பையன் வந்து தான் சின்ன வயசுல காணாம போயிட்டான், ஒரு ராஜாவுடைய பையன், அவன் வந்து ஒரு கலை கூத்தாடி எடுத்து வளர்த்துறான், அவன் வந்து ஒரு கம்பி மேல ஏறி ஒரு கைத்து மேல ஏறி வித்தை காட்டிட்டு இருக்கிறான் கட்டையை வச்சுக்கிட்டு. அப்ப அவன் கலக்கூத்தாடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு மந்திரி அந்த பக்கம் வந்தவர் பாக்குறாரு, அவன் கையில இருக்கிற ராஜ முத்திரையை பார்த்துட்டு அவனை கீழே இறக்க சொல்லி சொல்றாரு, தம்பி நீ வந்து கலை கூத்தாடியுடைய மகன் கிடையாதுப்பா, உன் கையில போற ராஜ முத்திரை இருக்கு, நீ ராஜா, நீ ராஜாவுடைய பையன், நீ இளவரசன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பிரமாணம் எது, அந்த மந்திரியினுடைய வார்த்தை. சொல்றவர் யாரு, மந்திரி. அவர் ஆதாரத்தையும் கொடுக்குறாரு, பாரு உன் கையில இருக்கிற ராஜ முத்திரையை பாரு அப்படின்னு ஆதாரத்தையும் காட்டுறாரு. அப்புறம் அந்த எடுத்து வளர்த்தினவங்கிட்ட உண்மையை கேட்கிறாரு, உண்மையை சொல்லு இந்த பையன் எங்க கிடைச்சான் அப்படின்னு கேட்டவுடனே அவன் சொல்றான், ஆமாப்பா மாதிரி அழுதுகிட்டு இருந்தா நான் எடுத்து வளர்த்திட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அந்த பையனுக்கு புரிஞ்சு போகுது, ஓ இவரு என்னுடைய அப்பா கிடையாது, இவர் என்ன எடுத்து வளர்த்தினப்பா, ஆனா என்னுடைய உண்மை அப்பா இந்த நாட்டுக்கே ராஜா, அப்ப நான் சக்கரவர்த்தியினுடைய மகன், அப்ப நானும் இந்த நாட்டுக்கு ராஜா வல்லவா அப்படின்னு அவன் முடிவு எடுத்தானா, மறு நிமிஷம் அவன் அந்த கம்பி மேல நடக்கிறது தூக்கி கீழே போட்டு ஓட வேண்டியதான ராஜமணிக்கு. அதை செய்யாம நீ யாரும் எனக்கு வந்து சொல்றதுக்கு, நீ பெரியாளா அப்படின்னு அந்த மந்திரி திருப்பி கேட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனுக்கு தான் திருப்பி கம்பி மேலேயே நடக்கிற வாழ்க்கை, மந்திரிக்கு ஒண்ணும் இல்லை, மந்திரி பாட்டி மந்திரி போயிட்டே இருப்பாரு, நீ கம்பி மேலேயே நட, நீ கைத்து மேலேயே வாழ்ந்துட்டுப்ப எனக்கு என்ன அப்படின்ட்டு. அது மாதிரி இங்க வேதாந்த சாஸ்திரம் உன்னை பிரம்மம் என்று காட்டி கொடுக்குது இல்லப்பா, அதை நீ நம்ப மாட்டேன்னா அந்த பிரமாணம் என்ன பண்ணும், நீ அப்படியே ஜீவனாவே இரு எனக்கு என்ன அப்படின்னு அது எப்பயும் போல அது இருக்கும். இதைத்தான் சொல்ல வராருங்க வித்யாரண் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு உண்மை பிரமாணத்தை ஒருத்தர் நம்பலான்னா அவன் அப்படியே இருக்க வேண்டியதுதான், அந்த தவறான ஒரு புரிதலுக்கு அவன் என்ன பண்ண முடியும், அப்ப அவன் அப்படியே பைத்தியக்காரனா தன்னை ஜீவன் ஜீவன் நினைச்சுக்கிட்டு வாழ்நாள் போற கஷ்டத்திலே வாழ்ந்து மண்டையை போட வேண்டியதான, தவிர ஒரு நாளும் அவன் பரமனாக மாற மாட்டான். அப்ப தன்னை பரமன் என்று சொல்கின்ற பிரமாணம் என்ன? வேத சாஸ்திரம். அப்ப வேதம்னா வேதாந்த சாஸ்திரம். அப்ப வேதாந்தத்தினுடைய உபனிஷதங்களும் பிரம்மசூத்திரமும் பகவத்கீதையும் இந்த பிரமாணங்கள் எல்லாம் நீதான் பிரம்மம் தத்துவம் அசி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உபதேசத்தை கொடுக்குதே, அதை புரிந்து கொள்வதற்கு உண்டான தகுதியுள்ள மனிதனுக்கும் அது புரியவில்லை என்றால் அவன் ஜீவனாகவே வாழ்ந்து விட்டு போகட்டும். ஆனால் இங்கு பிரமாணம் வேதம் மட்டும்தான். ஆகவே பிரம்மத்தை அறிய செய்கின்ற மிக உயர்ந்த பிரமாணம் எதுவென்றால் அது வேதாந்த ஞானம் அப்படின்னு இங்க சொல்லிட்டாரு. அந்த ஞானம் ஒருபோதும் அழிவதில்லை. அந்த ஞானத்தை அடைந்தவன் ஒருபோதும் அழிவதில்லை. ஞானமும் அழிவதில்லை, அந்த ஞானத்தை அடைந்தவனும் அழிவதில்லை. விஷயம் இவ்வளவுதான், சிம்பிள். அந்த ஞானமும் என்றைக்கும் அழியாது, ஏன்னா அதுதானே இருக்குது, சத்து தானே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அந்த சத்து என்ன, நீங்க நினைக்கிற மாதிரி சிவபெருமானா? அது ஞானம். சத்து அங்க யாரு? சத்தும் ஞானம்தான். அந்த ஞானத்தை உள்வாங்கியவனும் ஞானிதான். அப்ப எல்லாம் ஞானம்தான். அப்ப இங்க சத்து மாத்திரமே இருக்கிறது. அந்த வேதாந்த ஞானம் அழிவதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, முடிச்சிடறேன். தஸ்மாத் வேதாந்த சம்சித்தம் தத்வைதம் ந பாத்தியதே அந்த காலே வ்யதோ பூத விவேகான் நிவருத்தி ஸ்திதா. அதனால் வேதாந்தத்தால் நிச்சயிக்கப்பட்ட சத்து அத்வைத உண்மை ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை. அதனால் பஞ்சபூத விவேகத்தின் மூலம் அடையப்படுகின்ற தன்னுடைய உண்மை நிலையாகிய அமைதி மரணம் வரும் இறுதி காலத்திலும் நிலையாகவே அவனிடத்தில், ஞானியினிடத்தில் இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முடிவு பண்ணிட்டாருங்க. இப்ப இந்த பூத விவேகம் இதை தான் சொல்லுது. இந்த 103வது ஸ்லோகத்தோட இந்த பூத விவேகத்தை நம்ம நிறைவு செய்யறோம். இப்ப இன்றைக்கோட நமக்கு வந்து வேதாந்த சாஸ்திரத்துல ஃபர்ஸ்ட் வந்து தத்துவ விவேகம், இப்ப பூத விவேகம். இப்ப இதை ரெண்டு பரிச்சேதம் நம்ம முடிச்சுக்கோம். இது நிறைய டாபிக் போயிட்டு இருக்கோம், நம்ம இப்ப ரெண்டு டாபிக் முடிச்சிருக்கோம். இப்ப இதுல என்ன சொல்றாரு இப்ப இறுதி ஸ்லோகத்துல அப்படின்னா, வேதாந்தம் மிக தெளிவாக ஒரு உண்மையை நிரூபிக்கிறது. அந்த உண்மை என்ன தெரியுமா? பிரம்மம் ஒன்றே, அந்த பிரம்மம் மட்டுமே இருக்கிறது. அது சத்து, சத்து மாத்திரமே. அப்ப பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா, இதுதான் மகா வாக்கியம். அப்ப இந்த உண்மை எந்த தர்க்கத்தாலும் மறுக்கப்பட முடியாது, ஏனென்றால் ஏற்கனவே நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது. பஞ்சபூதங்களை விவேகமாக விசாரிப்பதன் மூலமாக சாதகன் இந்த அத்வைத உண்மையை அறிகிறான். அதன் மூலம் அவனுக்கு முழுமையான அமைதி உண்டாகிவிட்டது அப்படின்னு நீங்க புரிய வச்சுட்டாரா? இந்த இடத்துல ரெண்டு சூட்சமான விஷயம் இருக்குதுங்க. ரெண்டு சூட்சமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த பஞ்சபூத விவேகத்தை படிச்சு ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இங்க அந்த சத்தானது தன்னை தெரிந்து கொள்வதற்காக இந்த பஞ்சபூதத்துக்குள்ள வந்து சித்தா பிரகாசிச்சு தன்னை தெரிஞ்சுக்குது, அவ்வளவுதான் விஷயம். இங்க கான்செப்ட் எப்படின்னா, ரெண்டு விஷயம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒண்ணு வந்து நேரடியா நமக்கு வெளிப்படும், ஒண்ணு வந்து இன்விசிபிளா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதுதான் பரிபாஷைய வந்து மறைக்கப்பட்ட உண்மை. இப்ப உண்மையா இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப இவ்வளவு நாள் இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம், பஞ்சபூத விவேகம்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட இத்தனை கிளாஸ் போச்சு இல்ல. இப்ப இந்த பஞ்சபூத விவேகம் எதுக்குங்க உட்காந்துக்கிட்டு இந்த அஞ்சு பூதங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கலாம், நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், நிறைய பேர் இதை கேட்டுட்டு பாதியிலே போயிருக்கலாம், இவனுக்கு வேற வேலை இல்லை, அஞ்சு பூதத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா விஷயம் என்னன்னா, அந்த அஞ்சு பூதங்களுக்குள்ளதான் நாமெல்லாம் வந்திருக்கிறோம். இப்ப நம்ம உடம்பெல்லாம் அந்த அஞ்சு பூதம் தான், பஞ்சபூதத்துல தான் இந்த உடம்பு உண்டா இருக்கு, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்ட்டு. அப்ப இந்த அஞ்சு பூதங்களுக்குள்ள வந்த அறிவு தான் இதை உணர்ந்து தன்னை சத்து நிரூபணம் பண்ணுது. அப்போ அந்த பஞ்சபூதத்துக்குள்ள இதை பிரமாணம் சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை படிக்கிற ஒரு அருமையான உடம்பு இந்த மனித தேகம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பஞ்சபூதத்துக்குள்ள ஒரு மனித தேகம் கிடைச்சி, அந்த மனித தேகத்தின் மூலமா பிரமாணமாகி இந்த வேத சாஸ்திரம் கிடைச்சி, அதன் மூலமா அந்த சித்து பிரகாசிச்சு, அந்த பிரகாசத்தின் மூலமா சத்தை அறிந்து கொள்கின்ற ஒரு உயர் பரிமாண அறிவை எட்டுவதற்குத்தான் இந்த பஞ்சபூத விவேகம் நமக்கு பயன்பட்டதுங்கிறது இங்க புரிய வச்சுட்டார். இவ்வளவுதான் விஷயம். பஞ்சபூத விவேகம் நம்ம எதற்காக பயன்பட்டது என்றால், இந்த பஞ்சீகரணத்தின் மூலமாக கிடைத்த உடல், அதன் வாயிலாக உண்டாகிய ஞானம், அதன் வாயிலாக தன்னிருப்பை தான் உணர்ந்த நிலைப்பாடு, இதுதான் இறுதி நிறைவு. அப்ப இங்க இந்த ஸ்லோகம் பூத விவேகத்தின் இறுதி முடிவை நிரூபிக்கிறது. அது என்னன்னா, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா, இதுதாங்க இறுதி முடிவு. சத்து மாத்திரமே இருக்கிறது, பிரம்மம் சத்தியம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகம் நிறைவு செய்து, அப்போ நான் இன்றைக்கு இந்த பூத விவேகத்தினுடைய இறுதி உண்மையா உங்களுக்கு என்ன சொல்லி நிறைவு செய்யறேன் அப்படின்னா, சத்து மாத்திரமே இருக்கிறது, அதுவே நான். அதை குரு சொல்லும் போது தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய்ங்கிறாரு. அதை புரிந்து கொண்ட சிஷ்யன் நான் என்ன சொல்றேன், அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். அப்ப எப்படி எனக்கு இதை நான் பிரம்மம் சொல்றேன், விசாரணை பண்ணி பார்த்தேன், நான் இந்த உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, நான் அந்த அறிவு சாட்சாத் அந்த சித்து பிரகாசிக்கின்ற சத்து. அப்ப நானே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் என்னை உணர்ந்த மறுவினாடி இந்த உலகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை நான் மறுக்கவில்லை, என் இருப்பினாலே படம் ஓடிக்கொண்டிருக்குங்கிற தெளிவுல இந்த உடலையும் மனதையும் இருக்கின்ற வரைக்கும் உபயோகத்துக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஜீவன் முக்தன் இந்த உலகத்தில் செயலாற்றி கொண்டிருக்கின்றான் என்று இந்த பூத விவேகம் நிறைவடைகிறது. அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த டாபிக் என்னங்கிறத பார்த்து விளக்கமாக சொல்றேன். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.